ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கிற வகுப்பு பஞ்சதசி. சுவாமி வித்யாரண்யர் அருளிய ஒரு அருமையான இந்த பஞ்சதசி நூலில் துவைத விவேகம் அப்படிங்கிற நான்காவது அத்தியாயத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த துவைத விவேகம் வந்து இறுதி பகுதியை நெருங்கிடுச்சு. மொத்தம் வந்து 67 ஸ்லோகங்கள். கடந்த வகுப்புகளில் 57 ஸ்லோகங்கள் முடிச்சிட்டோம். இப்போ கடைசியாக நம்ம நேற்றைய வகுப்பில் பார்த்த 57வது ஸ்லோகம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஆசையே வந்து எல்லா துன்பத்துக்கும் காரணம். ரெண்டாவது, அந்த ஆசைங்கிறது எப்படின்னா, மனதில் இருக்கின்ற பதிவு சம்ஸ்காரங்கள் வாசனைகள் வந்து அப்படியே விஸ்வரூபமாக மாறி அந்த பதிவானது வெளிப்பட்டு விவகாரத்தில் நம்மளை மாட்ட வச்சிடுது. அப்போ நம்ம இந்த ஆசையை இழக்காம இருக்கும்போது என்ன ஆகிடுதுன்னா, அது ஒரு பெரிய சுமை மாதிரி மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு அதை என்னைக்காவது நிறைவேற்றணும்ட்டு அதுலேயே தீவிர நாட்டம் வச்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையை கொண்டு போயிட்டுருக்கோம். ஆனால் இப்படி மனதில் வந்து ஏற்கனவே நம்ம பல விஷயங்களை ஏற்றி வச்சிருக்கிறதுக்கு வந்து மனோராஜ்யம் அப்படின்னு பெயர். ஏன்னா மனம் தானாக உருவாக்குகின்ற கற்பனை உலகம்தான் மனோராஜ்யம். மனோராஜ்யம்னா மனசு வந்து தனக்கு இஷ்டமான விஷயங்களை விருப்பமான வடிவங்களுக்குள்ள உண்டாக்கி ராஜ்யம் செய்யும். ராஜ்யம்னா அரசாலும் ஆட்சி செய்யும் என்று பொருள் கொள்ளலாம். அப்போ இங்கே மனோராஜ்யம் என்பது மனம் தன் போக்கிலே அரசாளக்கூடிய நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டு விடுவோம். ஏன்னா மனோராஜ்யம் தான் மிகப்பெரிய பிரச்சனைகளுக்கு காரணமாக வந்து முடிஞ்சிருக்கு, பல கற்பனைகளுக்கு காரணமாக இருந்திருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். அதனால் கடந்த முறை வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு கனமான சுமையை இறக்கி வைத்தவனை போல நீ ஆசையை எல்லாம் இறக்கி வச்சிட்டீன்னா மனசு வந்து லகுவாகிடும், தானாகவே மனதுக்கு வந்து அமைதி வந்துடும், அதுதான் உண்மையான சுகம் அப்படின்னு சொன்னார் கடந்த ஸ்லோகத்தில். ஏன்னா சுமையை தூக்கிட்டு சுத்த வேண்டாம்ப்பா, அந்த சுமையினால உனக்கு கஷ்டம்தான், ஆகவே மனதில் வந்து தேவையற்ற விசய சுகங்களை தூக்கிட்டு சுத்த வேண்டாம், எல்லாத்தையும் இறக்கி வச்சுடு அப்படின்ட்டு கடந்த வகுப்புல புரிய வச்சாரு. அது ஒரு நடைமுறை உபதேசமா தெரிஞ்சது. அதனால நம்ம என்ன பண்ணணும், நம்ம இடத்துல இருக்கிற ஆசைகளை எல்லாம், எப்படிப்பட்ட ஆசைகள், அது ஏன் நம்ம இடத்துலேருந்து வெளிப்படுகிறது, அது எப்படிப்பட்ட சம்ஸ்காரம் அப்படின்னு கவனித்து நம்ம அதை நடைமுறைப்படுத்த வேண்டியதை நடைமுறைப்படுத்தணும், நடைமுறைப்படுத்தக்கூடாததை நடைமுறைப்படுத்தக்கூடாது. அதாவது இங்கே வாழ்க்கையை நம்ம வாழ்கிறதுக்கு எண்ணங்கள் தேவை, விஷயங்கள் தேவை. ஆனால் நமக்கு வருகின்ற ஆசையினால் விபரீதமான விஷயங்களாக மாறிடக்கூடாது. தேவையானதை அத்தியாவசியமானதை நடைமுறைப்படுத்தணும். அதனால் விசாரம் செய்து சாஸ்திரம் கூறுகின்ற வழிமுறைகளை ஆராய்ந்து உன்னிடத்தில் எழுகின்ற உண்மையான ஆசையின் முகத்தை பார். அப்போது அந்த ஆசை உனக்கு தேவைதானா தேவையில்லையா என்பதை உன்னிடத்தில் இருக்கின்ற புத்தி சக்தியை கொண்டு விசாரித்து பார்த்து விவேகத்தினாலே விழித்துக்கொள் அப்படிங்கிறார். அதுதான் நம்ம கிட்ட இருக்கிற பகுத்தறிவு. அப்படி நீ சரியானபடி வாழ்ந்தாய் என்றால் சுகி பவா, அந்த உண்மையான அமைதியும் ஆனந்தமும் உன்னிடத்தில் தானாகவே வந்துவிடும் என்று கடந்த ஸ்லோகம் வந்து அப்படியே வாழ்த்தி நிறைவு செய்தது. இப்போ இன்றைக்கு நம்ம 58வது ஸ்லோகம் பார்க்கலாம். தியஜதம் ஏச காமாதி மனோராஜ்யே து கா க்ஷதிஹி அசேஷ தோஷ பீஜத்வாத் க்ஷதிர் பகவதா ஈரிதா. இது வந்து 58வது ஸ்லோகம். தியஜதாம் ஏச காமாதி, இந்த காமம் முதலியவைகளை விட்டுவிடட்டும், விடப்பட வேண்டும். அவ்வாறு விடாவிட்டால் மனதினால் ஏற்கனவே ஏற்றி வைத்து கொண்ட சுகத்துக்கங்கள் இருக்கு இல்லையா, ஆசைகள் இருக்கு இல்லையா, அதில் மனோராஜ்யத்தில் பல தீங்குகள் உண்டாகிவிடும். அசேஷ தோஷ பீஜத்வாத், அதுதான் எல்லா தோஷங்களுக்கும் விதை என்பதினாலே க்ஷதிஹிங்கிறார். க்ஷதிஹின்னா தீங்கு செய்யக்கூடியதாக இருக்கிறது அப்படின்னு யார் சொல்றா அப்படின்னா, இந்த விஷயத்தை வந்து வித்யாரண்யர் சொல்ற. பகவதா ஈரிதா அப்படின்னா பகவானால் கூறப்பட்டது அப்படின்னு சொல்றாரு. அதாவது இங்க சுவாமி வித்யாரண்யர் என்ன பண்றாருன்னா 58வது ஸ்லோகத்துல பகவத்கீதையிலிருந்து ஒரு சில விஷயத்தை கொடுக்கணும்னு நினைச்சு அந்த பகவானால் அருளப்பட்டது அப்படிங்கிற மாதிரி பகவான் ஸ்ரீகிருஷ்ணனை இங்க இழுத்துக்கிறாரு. ஏன்னா ஒரு ரெக்கமெண்டேஷன் வேணும் இல்லையா, இப்ப ஒரு விஷயத்த வந்து எல்லா காலங்களிலையும் எல்லாரும் சொல்லிக்கிட்டே இருந்தாலும் அதுக்கான பவர்ஃபுல்லான பேக்ரவுண்ட் ஒன்று கொடுத்தா தான் மக்கள் நம்புவாங்க, இல்லைன்னா அவ்வளவு சீக்கிரம் ஏத்துக்க மாட்டாங்க. எல்லாத்துக்கும் ஒரு ஆதாரம் வேணும். நம்ம ஒரு விஷயத்த சொல்றோம்னா எங்கிருந்து இந்த ஆதாரத்தை எடுத்தீங்க அப்படின்னு கேட்போம் இல்லையா, அது சரியான ஆதாரமா, இதுக்கு என்ன நிரூபணம் அப்படின்னு நம்ம கேட்டு அந்த நிரூபணம் கொடுக்கப்பட்டால் தான் நம்ம அதை ஏத்துக்குவோம், இல்லைன்னா அதை நம்ப மாட்டோம். அது மாதிரி அந்த காலத்துலயும் இதெல்லாம் உண்டு. ஏன்னா சும்மா ஒருத்தர் வந்து ஒரு நூல் எழுதுறாருன்னா அந்த நூல் அவர் இஷ்டத்துக்கு மனசுல தோன்றதெல்லாம் எழுதிட்டு போயிட முடியாது. அவங்களுக்கு நடைமுறையில என்ன எழுதணும், அதை யாரு அதுக்கான விஷயங்களை ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க, அதை நம்ம எப்படி எடுத்து உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றோம் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க கம்பேர் பண்ணி அந்த நூலோட எடுத்து ஒப்பீடு செய்து பேசுகிறோம். அது மாதிரி தான் இங்கே வந்து வித்யாரண்யரும் பகவத்கீதையை கூட இழுத்துக்கிறாரு. ஏன்னா பகவத்கீதையை இழுக்காம சொல்லலாம், ஆனால் சொன்னால் தானே இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால இந்த ஸ்லோகம் என்ன சொல்லுதுன்னா, ஆசை கோபம் போன்றவற்றை விட்டு விடலாம், ஆனால் மனக்கற்பனையில் மனோராஜ்யத்தில் என்ன தீங்கு இருக்கிறது என்று நீங்கள் நினைத்தீர்களே ஆனால் மனக்கற்பனை தான் எல்லா தோஷங்களுக்கும் விதை என்பதினாலே அதில் தீங்கு உள்ளது என்று பகவான் கூறியுள்ளார் என்று இந்த ஸ்லோகத்துல சொல்றார். அப்ப இந்த ஸ்லோகம் வந்து ஒரு சந்தேகத்துக்கு பதில் சொல்லுது. நம்ம ஏற்கனவே முந்தைய ஸ்லோகங்கள்ல பார்த்தோம், காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் மாச்சரியம் என்ற பல்வேறு மனக்குறைகள் நம்ம இடத்திலே மாறி மாறி காணப்படும். அதுல ஒருத்தர் சொல்லலாம், சரிங்க இவற்றையெல்லாம் விட்டு விடலாம், ஆனாலும் மனசு சும்மா ஒரு கற்பனை செய்யறதுனால என்னங்க தவறாயிட போகுது, என்னிடத்துல ஆசையும் இல்லை கோபமும் இல்லை லோபமும் இல்லை மோகமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் ஒரு சின்ன சின்ன விஷயங்களை அப்படியே கற்பனை சிறகை விரித்து பறக்க விட்டு பார்க்கலாமே, அதுல என்ன இருக்கு, மனசு தானே கற்பனை பண்ணது பண்ணட்டுமே அப்படின்னு ஒரு யதார்த்தமா சொல்லிட்டு அதுல என்ன தவறு இருக்கு அப்படின்னு கூட கேள்வி கேட்கலாம். ஆனா இந்த ஸ்லோகம் என்ன சொல்லுதுன்னா, அது மாதிரி ஒரு சின்ன கற்பனை சிறகை விரிக்க விட்டு பறக்க விட்டு பார்த்தீங்கன்னா பின்னாடி அதுதான் என்ன பண்ணும்னா மனசுக்கு ஒரு விதையா மாறி அந்த விதை விருட்சமா மாறுற வரைக்கும் விடாது. மனசு என்ன பண்ணும்னா அந்த விதைய விருட்சமா மாத்திடும், விருட்சம்னா மரமாகவே மாற்றிவிடும். அப்ப மரமாக மாறக்கூடிய அளவுக்கு அது பெருசாக மாறும், ஆனா விஷயம் என்னமோ சிறுசுதானே, ஒரு சின்ன அல்பமான ஆசை தானே அப்படின்னு நம்ம நினைக்கலாம், ஆனா அந்த அல்பமான ஆசை தான் மிகப்பெரிய ஒரு விஷயத்தை உண்டாக்கி விடும், அதை உண்டாக்காம விடவே விடாது அப்படிங்கிறதையும் இங்க புரிஞ்சுக்கணும்னு சொல்றாரு. இந்த ஸ்லோகம் அதுதான் சொல்லுது, எல்லா பிரச்சனைகளுக்கும் அது விதை. அதனால மனோராஜ்யம் அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் அல்ல, மனம் தானாகவே உருவாக்குகின்ற கற்பனை உலகம். அந்த எப்படிப்பட்ட கற்பனைனா, ஒரு நாள் நான் இப்படி பெரியவனாக வேண்டும், இப்படி ஒரு பணக்காரனா மாற வேண்டும், அல்லது இப்படி ஒரு பெரிய சாமியாராக மாறணும், ஆதிசங்கர் மாதிரி ஆயிடணும், அல்லது ரமண மகரிஷி மாதிரி மாறிடணும் அப்படின்ட்டு இந்த மாதிரி பாதையிலேயும் ஒரு கற்பனை, அல்லது உலக விவகாரங்களில் போயிட்டா டாட்டா மாதிரி ஆகணும், பிர்லா மாதிரி ஆகணும், இப்போதான் அம்பானி அம்பானி மாதிரி ஆகணும் அப்படின்னு எல்லாம் மைண்டு வந்து பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் பிடிச்சிக்கும். நாமெல்லாம் அப்போ சின்ன பசங்களாக இருக்கும்போது டாட்டா பிர்லா தான் பெரிய பணக்காரங்க, டாட்டாவும் பெரிய கோடீஸ்வரர், பிர்லான்னு ஒருத்தர் அவரும் பெரிய கோடீஸ்வரங்க. அப்பெல்லாம் நம்ம ஏதாவது பேச்சு எடுத்தோம்னா அவன் பெரிய டாட்டா இவன் பெரிய பிர்லா அப்படின்னு பேசுவோம். அது மாதிரி டாட்டா பிர்லாங்கிற மாதிரி இன்னைக்கு அவன் பெரிய அம்பானியா அப்படின்னு கேட்குற அளவுக்கு இருக்கு. ஏன்னா அப்படி பெரிய பெரிய பணக்காரங்கள்லாம் ஒப்பீடு செய்கிற அளவுக்கு இன்றைக்கு உலகத்தில் நிறைய ஆளுங்க இருக்காங்க இல்லையா. அதை பார்த்துட்டு நம்ம மைண்டு என்ன சொல்லும், பெரிய ஆள் ஆகணும் அம்பானி மாதிரி ஆகணும் அப்படின்னு ஆசைப்படும். அவன் இப்படி சொல்லிட்டான் நான் இப்படி செய்கிறேன், இது நடந்தால் நல்லா இருக்கும், அப்படி பண்ணால் அருமையாக இருக்கும் அப்படின்னு மனசு எதையாவது விசேஷ சுகங்களில் போய் சிக்கி அந்த மனோராஜ்யத்தை பெருசு பண்ணி அதை நமக்குள்ளேயே மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை உண்டு பண்ணி வச்சிடும். ஏன்னா இதெல்லாம் வெளியே நடக்கிற விஷயம் கிடையாது, எல்லாமே மனசுக்குள்ள நடக்குது. அதனால மனசு மீண்டும் மீண்டும் அந்த சிந்தனைகளை சிந்திக்குது, அந்த சிந்தனையிலேயே வாழ தொடங்குது. இதுதான் ஆபத்து அப்படின்னு இங்க புரிய வைக்கிறாரு. மனோராஜ்யம் தான் மிகப்பெரிய ஆபத்து அப்படின்னு இங்க சொல்றாரு. ஏன்னா நிறைய பேர் சொல்லலாம், இல்ல சின்ன விஷயம் தானுங்க, இதை போய் ஏங்க இவ்வளவு பெருசு பண்ணிட்டு இருக்கீங்க, நான் என்ன பெருசா தப்பு பண்ணிட்டேன், சும்மா மனசுல ஒரு சின்ன அல்பம் ஆசைப்பட்டேன், இது ஒரு பெரிய விஷயமா, இதை போய் நீங்க இவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிறீங்க அப்படின்னு நம்ம பேசலாம். ஆனா சின்ன விஷயம்தான் அல்ப ஆசை தான், ஆனால் அந்த அல்ப ஆசை தான் மிகப்பெரிய பிரச்சனைக்கு பின்னாடி விதையாக மாறப்போகுதுங்கிறது தெரியாம நாம் அந்த அல்ப ஆசையில மாட்டிக்குவோம். அதனால மனோராஜ்யத்துல மாட்டாதீங்க அப்படிங்கிறத இந்த ஸ்லோகம் சொல்லுது. ஏன்னா அது ஆசையா மாறும், அப்புறம் பற்றா மாறும், அப்புறம் அதுவே துன்பமாக மாறும். ஏன்னா அது ஒரு சிறிய விதை, அது நிச்சயமாக மரமாக மாறிவிடும். ஏன்னா அதுல இருந்து பெரிய மரம் வந்துடும். அதனால மனோராஜ்யம் தான் எல்லா விதமான மன கிளேசங்களுக்கான விதை என்று இங்க சொல்றாரு. அசேஷ தோஷ பீஜம், எல்லா மனோ விஷயங்களுக்கும் விதை அங்கதான் உருவாகுது. அதனால காமம், கோபம், பொறாமை, பயம் இவையெல்லாம் எப்படி வருது அப்படின்னா ஒரு சின்ன அல்பமான விஷயத்தினால்தான் வரும். ஏன்னா நமக்கு ஒரு ஆசை வர்றதும் ஒரு அல்பமான விஷயத்துல தான் வருது, அது பெரிய விஷயமா மாறிடும். கோபம் வர்றதும் அது நடக்கல அப்படின்னா அதன் மீது கோபம் வரும். பொறாம வர்றதும் அப்படிதான், நமக்கு ஒரு விஷயம் நடந்துடல இன்னொருத்தர் நடந்துருச்சு அப்படின்னா பொறாமையா மாறும். இப்படிதான் நம்ம இடத்துல வந்து எல்லாமே ஒட்டிக்கும். அப்ப மனதின் உள்ளே இந்த மாதிரி சின்ன சின்ன கற்பனை அல்லது நினைவுகள் இருந்தா அதை தேவையில்லாம வெளிப்படுத்தாதீங்க, அதை நீக்கி விடுங்க. அப்பொழுது அத்தியாவசியமான நம்முடைய வாழ்வியல் தேவைக்கானதை மட்டும் நடைமுறைப்படுத்துங்க, அவசியமற்றதை நடைமுறைப்படுத்த வேண்டாம் என்று இங்க சொல்றாரு. ஏன்னா ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்ல மனசு போய் மாட்டிக்கும், கற்பனைப்படும், ஆசைப்படும், அது மேல பிடிப்பு வைக்கும், அப்புறம் அது நடக்கலைன்னா துன்பம் படும், இதுதான் பிரச்சனைங்கிறாரு. இப்ப நம்ம இதை வந்து பகவத்கீதையினுடைய ஒரு உபதேசமா பார்க்கணும்னு சொல்றாரு இல்லையா, அந்த பகவத்கீதை ஸ்லோகமும் இங்க பார்க்கலாம். ஏன்னா வித்யாரண்யர் வந்து பகவத்கீதை எடுத்துறாரு. அந்த ஸ்லோகம் என்னன்னா, தியாயத்தே விஷயான் பும்சகா சங்கஸ்தேஷு பஜாயதே, சங்காத் சஞ்சாயத்தே காமகா, காமாத் குரோதோ அபிஜாயத்தே, குரோதாத் பவதி சம்மோகா, சம்மோகாத் ஸ்மிருதி விப்ரமஹா, ஸ்மிருதி பிரம்சாத் புத்தி நாசோ, புத்தி நாசாத் பிரணசியதி. இது பகவத்கீதையினுடைய ஒரு முக்கிய ஸ்லோகம். இங்க என்ன சொல்றாருன்னா, தியாயத்தே விஷயான், ஒருவன் விஷயங்களை நினைக்கின்றான். அப்படி நினைச்சிட்டா சும்மா இருக்கிறானா, பும்சகா சங்கஹா அதன் மீது பற்று வைத்து விடுகிறான், காமகா ஆசை வைத்து விடுகிறான், குரோதகா கோபம் கொள்கிறான் நடக்கவில்லை என்றால், சம்மோகா அதன் மீது மயக்கம் அடைகிறான், சம்ருதி விப்ரமகா அப்படிப்பட்ட நினைவிலே அந்த ஸ்மிருதியிலே குழப்பம் அடைகிறான், புத்தி நாசகா விவேகம் நாசம் அடைகிறது, பிரணசியத்தின்னா இறுதியில் அழிகிறான் என்று சொல்றாரு. அந்த ஸ்லோகம் இதுதான் சொல்ல வரும். இந்த ஸ்லோகம் என்ன சொல்லுதுன்னா, ஒருத்த வந்து ஒரு சின்ன அல்ப விஷயம் தானே, அதை நினைச்சா என்னன்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டான்னா அதுவே அவனை தொடர்ந்து அந்த சிந்தனையை தூண்டி அதை பெருசு பண்ண பார்க்கும். அந்த விஷயங்களை தொடர்ந்து நினைப்பதுனால அதன் மீது ஒரு பற்று வரும், அந்த பற்றிலிருந்து ஆசை வரும், ஆசையிலிருந்து கோபம் வரும், கோபத்திலிருந்து மயக்கம், மயக்கத்திலிருந்து நினைவு தடுமாற்றம், பின்னர் வந்து அவனுடைய புத்தி கெட்டு போய் விவேகம் அழிந்து இறுதியில் அவன் துன்பத்திலும் அழிவிலும் விழுகிறான் அப்படின்னு இந்த பகவத்கீதையினுடைய ஸ்லோகம் இங்க சொல்லுது. இந்த ஸ்லோகம் ஏன் இந்த இடத்துல நம்ம சொல்றோம்னா, வித்யாரண்யர் சொல்றாரு இல்லையா, பகவான் சொல்கிறார் அப்படின்னு யாரை இழுத்துக்கிறாரு, கூட வந்து பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் இழுத்துக்கிறாரு. அதனால பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் சொன்ன ஸ்லோகத்தை நம்ம இங்க எடுத்து பாக்குறோம். அப்ப இங்க மனோராஜ்யம் தான் எல்லா தோஷங்களுக்கும் விதை என்று கூறப்பட்டதை இங்க பகவத்கீதையும் நிரூபணம் செய்து இல்லையா. அப்ப இங்க வந்து ஒரு விதை எப்படி வளர்ந்து முழு மரமாக மாறுகிறது என்பதை இந்த ஸ்லோகம் சொல்லுது, இந்த பகவத்கீதை ஸ்லோகம். அதைத்தான் இங்க வந்து வித்யாரண்யர் பகவதா ஈரிதா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை எடுத்து போட்டார், பகவான் கூறினார் அப்படின்னு சொல்லி வெளிப்படுத்தினார். அப்ப இங்க ஒரு ஓமை என்ன அப்படின்னா, ஒரு சிறிய தீப்பொறிதானு சொல்லி அலட்சியமா இருந்துடக்கூடாது. அந்த சிறிய தீப்பொறி தான் பின்னாடி மிகப்பெரிய ஒரு தீயா மாறி ஒரு வீட்டையே எரிச்சிடும், இல்லை ஒரு நாட்டையே எரிச்சிடும், ஏகப்பட்ட இடங்களை ஆக்கிரமம் பண்ணிடும். அப்படிதான் தீ எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்ப கூட ஊட்டியில் எங்கேயோ ஒரு பக்கம் பத்திக்கிச்சின்னு சொன்னாங்க, கடுமையான வெயிலில் வந்து எத்தனையோ ஏக்கரா எரிஞ்சிக்கிட்டு இருக்குன்னு சொல்லி ஊட்டியில இப்போ தீப்பற்றிக்கிட்டு இருக்குன்ட்டு நியூஸ் பார்த்தேன். அப்போ அது மாதிரி ஒரு சின்ன தீப்பொறி பல ஏக்கராக்களை அழிச்சிடும், பல ஏக்கராக்களை பொசிக்கிடும். ஆனால் நாம நினைக்கிறோம் அது என்னங்க சின்ன தீப்பொறி, அது என்னங்க பண்ணிட்டு போகுதுன்னு அலட்சியமா நினைச்சோம்னா, அந்த அலட்சியமான அந்த சின்ன தீப்பொறி தான் பல ஏக்கரா பூமிகளை நாசம் பண்ணும், எரிச்சிடும், காடுகளை வயல்வெளிகளை எல்லாம் எரிச்சிடும். அப்படிதான் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்போ இது மாதிரி தான் மனதிலையும் ஒரு சின்ன அல்பாசை தானே நம்ம நினைப்போம், ஆனால் அந்த அல்பாசை தான் பின்னாடி மிகப்பெரிய நாசத்துக்கு வழிவகுத்துடுங்கிறதுனால தேவையற்ற ஆசைகளை மனதில் சுமக்க வேண்டாம் என்று இங்கு மகான்கள் வலியுறுத்துகிறார்கள் என்று இந்த ஸ்லோகத்தில் பார்க்குறோம். ஏன்னா இது சின்னதா தோன்றுறதா இருந்துட்டு போகுதுன்னு நினைக்கக்கூடாது. அது பின்னாடி முழு மனதையும் பிடித்து ஆக்கிரமித்துக் கொள்ளும். அப்படிதான் நம்ம பார்க்கணும். இப்போ ஒரு தீப்பொறி ஓமானம் மாதிரி இன்னொரு ஓமானம் கூட நம்ம பார்த்தோம், களை செடி. இப்போ நம்ம வந்து நெல் பயிரிட்டு இருக்கிறோம், நெல் செடிகள் வந்து வளருது, நெல் பயிர்கள் வந்து அப்படியே மல்லமும் தலை தூக்குது. அப்போ பார்த்தா களைச்செடி வருது. அது என்ன சின்ன களைச்செடி தானே, அலட்சியமாக அந்த களைச்செடியை நம்ம கண்டுக்க முட்டோம்னா அது என்ன ஆகும், சீக்கிரம் பெருசாகி அந்த நெல் வெளியே வராத மாதிரி, நெற்பயிர்கள் வெளியே வராத மாதிரி இந்த களைச்செடி போய் எல்லாத்தையும் மூடிக்கும். அதனால சின்னது தான்ட்டு விட்டு விடக்கூடாது, கையோடு அந்த களைச்செடியை பிடுங்கிருச்சுன்னா, இல்லைன்னா அது முழு தோட்டத்தையும் பிடிச்சிக்கும். அது மாதிரி இங்கே மனசில் ஒரு சின்ன விஷயம் தானே அப்படின்னு சொல்லி அலட்சியமாக இருந்துடக்கூடாது. அது அப்பொழுதே மனதில் விசாரம் பண்ணி அது நமக்கு நடைமுறைக்கு வந்தால் என்ன நடக்கும், வராவிட்டால் என்ன குறைஞ்சி போகும் அப்படிங்கிறத நம்ம கவனித்து உடனே நீக்கம் பண்ணணும். அதுக்கு தான் நமக்கு இங்கே வந்து பகுத்தறிவு கொடுக்கப்பட்டிருக்குங்கிறத இங்கே சொல்கிறார். அதனால் மனோராஜ்யம் வந்தால் அதை அடக்க முயலாதே, அதில் கலந்து கொள்ளாதே, அதை பார்த்து இது மனதின் பழைய வாசனை, அது இப்போது எனக்கு தேவையில்லை என்று இரு, அப்போது அது மெதுவாக பலவீனமாகும் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தில் புரிய வைக்கிறார். இந்த ஸ்லோகம் வந்து ஒரு மிக நுட்பமான உபதேசத்தை கொடுக்குது. பெரிய ஆசை கோபங்களை விடுவது மட்டும் போதாது, அவற்றின் விதையான மனக்லேசங்கள், மன கற்பனை, மனோராஜ்யத்தை கவனிக்க வேண்டும். ஏனெனில் எல்லா பந்தங்களும் ஒரு சின்ன மனக்கற்பனையிலிருந்து தான் தொடங்குகின்றது என்று சொல்றார். அந்த பகவத்கீதையும் இதுதான் சொல்லுது. தியாயத்தை அப்படின்னா மீண்டும் மீண்டும் அதை பற்றியே நினைத்தாயானால் அது உனக்கு சாதாரணமாக முதலில் தோன்றும், ஆனால் நாளடைவில் வந்து அந்த நினைப்பானது என்ன பண்ணும், இது நன்றாகத்தானே இருக்கிறது, இதை நம்ம அடைந்து விட்டால் என்ன என்று ஆசை வைக்கும். அப்போ மனசானது அந்த ஆசையான பொருளிலே அல்லது அந்த மனிதரிலே அல்லது அந்த புகழிலே ஏதோ ஒன்றாக இருக்கலாம், அதில் மாட்டிக்கும். ஒரு பொருள் மேலே ஆசை வைக்கலாம், ஒரு மனிதர் மேலே ஆசை வைக்கலாம், அல்லது புகழ்ச்சிக்கு ஆசை வைக்கலாம். இதெல்லாம் அப்போதைக்கு நல்லா தானே இருக்குன்னு மனசு நினைக்கும், ஆனால் அது பின்னாடி மிகப்பெரிய ஒரு சங்ககா பற்று உண்டு பண்ணிவிடும். ஏனென்றால் நினைத்து கொண்டே இருந்தால் இது எனக்கு வேண்டும் என்று மனம் அதில் ஒட்டி கொள்ளும். இதுதான் பற்று, இதற்கு பேர் தான் காமம், இதற்கு பேர் தான் ஆசை என்று சொல்றார். அப்ப பற்றினால் அந்த விஷயம் இல்லாமல் மனம் திருப்தி அடையாது என்று மனம் தன்னைத்தானே அதை நம்ப தொடங்கும். இதுதான் ஆசையினுடைய வேறு. அப்புறம் அது அப்படியே மரமா மாற ஆரம்பிக்கும். அந்த ஆசை நிறைவேறவில்லை என்றால் கோபம் வந்துவிடும், ஏமாற்றம் வந்துவிடும், குறை கூறுதல் உண்டாகிவிடும், சம்மோகா மயக்கம் வந்துவிடும். அதை பற்றிய மயக்கம், அது சரி தவறு அப்படிங்கிற நிலைப்பாடு அந்த மயக்கத்துல தெரியாது, ஏன்னா புத்தி வேலை செய்யாது, நினைவு குழப்பமடையும், ஸ்மிருதி விப்ரமகா நினைவு குழப்பமடையும். அப்போ இங்கே இந்த மாதிரி எல்லாமே தடுமாற்றத்தை உண்டு பண்ணி நான் யார், என்னுடைய இலக்கு என்ன, சாஸ்திரம் என்ன சொல்கிறது என்றெல்லாம் மறந்து போயிடும், புத்தி நாசம் அடைந்து விடும். அதுதான் விவேகத்தை அழித்து விடக்கூடிய ஒரு நிலைப்பாடு. அதற்கு பிறகு நல்லது கெட்டது, செய்ய வேண்டியது விட வேண்டியது என்று எதுவும் தெரியாம பிரணசியதி அழிவுக்கு உட்பட்டு விடுகிறான் அப்படின்னு சொல்றாரு பகவத்கீதையை. அப்படியே இங்க எடுத்து நம்ம பொருத்தி பார்க்கிறோம். அதனால நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த ஸ்லோகம் என்னதான் சொல்ல வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனக்லேசங்கள், மனதில் இருக்கின்ற சிறிய சிறிய சஞ்சலங்கள், சிறிய சிறிய ஆசைகள், மனோராஜ்யங்கள், கற்பனா விஷயங்கள், இதையெல்லாம் விட்டு விடுங்கள். கவனித்து அது நமக்கு தேவையா தேவையில்லையா என்பதை விசாரணை செய்து விவேகத்தினாலே விட்டு விடுங்கள் என்று இங்க இந்த ஸ்லோகம் அறிவுறுத்துவதாக பார்க்க முடிகிறது. ஏன்னா இதெல்லாம் நடைமுறை வாழ்க்கையில நிறைய பேருக்கு சின்ன விஷயம்தான் சின்ன விஷயம்தான் அதை பிடிக்க போய் அப்புறம் அதுவே பெரிய விஷயமா மாறி வாழ்க்கையில பல கஷ்டங்களை அனுபவிக்கிறவங்களும் இருக்காங்க. நம்ம அதுக்கு நிறைய உதாரணங்கள் இப்படியே சொல்லிக்கிட்டே போகலாம், அவ்வளவு விஷயங்கள் இதுல நடைமுறையில இருக்கு. அதனால இந்த ஸ்லோகம் அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்க வந்து சின்ன விஷயம்ங்கிறது அலட்சியமா இருக்காதிங்கிறத புரிய வைக்கிறார். அப்போ இந்த ஸ்லோகம் வந்து ஒரு மனவியல் வரைபடம் போல, ஒரு சின்ன நினைவு தான் பற்றுக்கு காரணமா மாறுது, அந்த பற்று தான் ஆசை, அந்த ஆசை தான் கோபம், அந்த கோபம் தான் மதிமயக்கம், அதன் மூலமா அழிவு உண்டாகி சாதகன் தன்னுடைய உண்மை நிலையை உணர முடியாமல் அஞ்ஞானத்திலேயே மரணத்தை தழுவுகிறான் என்று பார்க்க முடிகிறது. அப்போ அதனால முதல்லயே மனசை கவனித்து அது பெரிய பிரச்சனையாக மாறுவதற்கு முன்னாடி அதற்கான தீர்வை கண்டுபிடித்து விடுங்கள் என்று சொல்றார். அது 59. இப்போ 60, ஸ்லோகம் 60. சக்கியம் ஜேத்தும் மனோராஜ்யம் நிர்விகல்ப சமாதிதகா சுசும் பாதகா கிரமாத் சோ அபி சவிகல்ப சமாதினா. இந்த ஸ்லோகம் 60 என்ன சொல்லுதுன்னா, சக்கியம் ஜேத்தும் அப்படின்னா வெல்ல முடியும், மனோராஜ்யம் மன கற்பனை உலகத்தை வெல்ல முடியும். எப்படி? நிர்விகல்ப சமாதி தக, நிர்விகல்ப சமாதியால், சுசம்பாதக நன்றாக அடையப்படுவதனால், கிரமாத் படிப்படியாக. அப்ப எப்படின்னா மனக்கற்பனையை நிர்விகல்ப சமாதியால் முழுமையாக வெல்ல முடியும். ஆனால் அந்த நிர்விகல்ப சமாதியும் படிப்படியாக சவிகல்ப சமாதியால் தான் அடையப்படுகிறது என்று இந்த ஸ்லோகத்துல நம்ம பார்க்க முடியுது. அப்ப நம்ம ஏற்கனவே பார்த்த ஸ்லோகங்கள் படி மனோராஜ்யம், மனதின் கற்பனை, மனதின் சஞ்சலம் போன்ற தோஷங்களுக்கு எல்லாமே நாம் ஏற்றி வைத்துக் கொண்ட சில எண்ணங்கள் தான் விதையாக மாறி வெளிப்பட ஆரம்பித்து வருகிறது என்று பார்க்கிறோம். இப்போது கேள்வி என்னன்னா, அதை எப்படி வெல்வது? நமக்கு அப்படி மனோராஜ்யத்திலே பலவிதமான கற்பனையான விஷயங்கள், அற்ப விஷயங்கள் வெளிப்பட்டால் அதை எப்படி வெல்வது அப்படின்னு கேட்டா, அதுக்கு இந்த ஸ்லோகம் பதில் சொல்லுது. இந்த ஸ்லோகம் என்ன பதில் சொல்லுதுன்னா, முதல்ல மனதை வந்து ஒரே ஒரு திசையில் நிலைநிறுத்த வேண்டும். பின்னர் மனம் முற்றிலும் அமைதியாகும் வரை காத்திருக்க வேண்டும். அந்த நிலை வந்துவிட்டால் போதும், தானாகவே அது மாதிரி விசை சுகங்கள்ல போய் நம்ம சிக்காம தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கறது சொல்ல வரும். அப்ப அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம்னா, இங்க உயரிய ஞான பாதைக்குள்ள வந்த பிறகு கூட உங்களை எல்லாம் தியானம் பண்றதுக்காக அந்த தியான கிளாஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம். ஸ்ரீ தத்தகுரு பரம்பரையில தியான கிளாஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கோம். டெய்லி காலையில ஒரு தியானம், மாலை ஒரு தியானம், ரெண்டு தியானம் இருக்கும். அப்ப அந்த தியானத்துல நீங்க கலந்துக்கிட்டீங்கன்னா மனசு வந்து அந்த ஒருமுகத்தன்மைக்குள்ள நிற்கும். ஒரு டைம் வந்து நீங்க ஒரு 1/2 hour அதுல வந்து உள்ள பூந்துட்டீங்கன்னா அந்த தியான வழிமுறைகள் உங்களை வந்து மனசை ஒருநிலைப்படுத்தும், ஒரு திசையில் நிலைநிறுத்தும். அந்த தியானத்தினுடைய உண்மைத்தன்மை என்னங்கிறது உங்களால் உணரப்படும். அதுதான் மனசு வந்து அமைதியாகுவதற்கான ஒரு நிலைப்பாடு. அதை வந்து சவிகல்ப சமாதி மூலமா, அதாவது விகல்பம் அப்படின்னா மனதிலே ஒரு எண்ணம் இருக்கிறது, சவிகல்பம் அப்படின்னா மனம் பல விஷயங்களில் ஓடாமல் ஒரு உயர்ந்த சிந்தனையில் நிலை பெறுவது. அந்த பர்டிகுலரான ஒரு விஷயத்துல விகல்பம் அப்படின்னா மனதில் ஒரு எண்ணம், ஒரு விகல்பமான விஷயம். ஆனா சா விகல்பம் அப்படின்னா அந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்துல மனசு ஒருமுகப்படுவது, ஒரு குறிப்பிட்ட எண்ணத்தை எடுத்துக்கொள்வது. அப்படி என்னங்க ஒரு குறிப்பிட்ட எண்ணத்தை எடுத்துக்கலாம்? அது ஒரு உயர்ந்த சிந்தனையை எடுத்துக்கலாம் இல்லையா? குறிப்பிட்ட எண்ணம்னா நமக்கு விருப்பமான ஆசையை எடுத்துக்கணும்னு அர்த்தம் இல்லை. ஒரு குறிப்பிட்ட எண்ணம் அப்படின்னா ஒரு தியானத்தை எடுத்துக்கலாம், ஒரு உயர்ந்த சிந்தனை எடுத்துக்கலாம், அந்த மாதிரி எடுத்துக்க சொல்றாங்க. அப்போ அது மாதிரி ஒரு தியான சிந்தனை தான் நம்ம தினமும் ஒரு 1/2 hour பண்ணுங்கன்னு சொல்றோம். உங்களுக்கு அதுக்கான படிநிலைகளை கொடுத்துட்டு இருக்கோம். ப்ராக்டிஸ் பண்ணுங்க. பண்றவங்க பண்றீங்க, நிறைய பேர் சும்மா வந்துட்டு போறீங்க, அதுவும் நடந்துகிட்டு தான் இருக்கு. அது நான் ஏற்கனவே அவங்களே அவங்க ஏமாத்திக்கிறாங்கன்னு சொல்லிக்கிட்டு தான் இருப்பேன் நான். ஏன்னா ஏதோ தியானத்துக்கு நானும் வரேங்கிற மாதிரி அட்டண்டன்ஸ் போடுறதுக்காக வரக்கூடாதுங்க. வந்தா உண்மையிலேயே தியானம் பண்ணணும்னு சொல்றோம், ஆனா நிறைய பேர் அப்படி வர்றதில்லை. அதனால இப்போ வந்து தியான கிளாஸ்க்கு டைமுக்கு வந்தா தான் உள்ள வர முடியுங்கிற மாதிரி பண்ணிட்டோம். இப்போ அந்த டைமுக்கு நீங்கள் உள்ளே போனால் உள்ளே போகலாம், லேட் ஆச்சுன்னா அவங்க லாக் பண்ணிவிடுவாங்க, அதுக்கப்புறம் நீங்கள் தியான கிளாஸ்க்குள்ளே வர முடியாது. ஆனால் அதனால் வர முடியலையேங்கிறத ஃபீல் பண்ணணுங்கிறதுக்காக தான் கொடுத்துருக்கோம். வர முடியலையேங்கிறதுக்காக நீங்கள் பரவாயில்லடாப்பா ரொம்ப சந்தோஷமாக போச்சுன்னு நினச்சிக்கூடாது. ஐயோ இன்னைக்கு தியானத்தை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு ஃபீல் பண்ணணும். ஏன்னா மனசு பல விஷயங்களில் ஓடாமல் ஒரு உயர்ந்த சிந்தனையில் நிலை பெற வேண்டுமானால் அதுக்கு பேர் சவிகல்ப சமாதி. அப்போ நம்ம தினசரி உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துட்ருக்கோம்னா சவிகல்ப சமாதி சொல்லி கொடுக்குறோம். அப்ப சவிகல்ப சமாதி மூலமா தான் நிர்விகல்ப சமாதி அடைய முடியும். அப்ப நிர்விகல்ப சமாதிக்குள்ள போன பிறகுதான் சகஜ சமாதி கை கூடும். சும்மா வந்துடும் எல்லாம், அதாவது நம்ம அப்படியே ஈஸியா வந்துடும் சகஜ சமாதி. அப்படியே நம்ம அப்படியே ஒண்ணு இல்லாம எல்லாம் சகஜமா இருக்கலாம் அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கோம். மைண்ட் எல்லாம் அப்படி சகஜமா எப்படி எதை சகஜமா எடுத்துக்கும்? நமக்கு சாதகமானதை சகஜமா எடுத்துக்கும். அதனால முறையா வந்தாதான் அது சரியானவற்றை சகஜமா வாழ முடியும். அப்ப இங்க உதாரணமா அகம் பிரம்மாஸ்மி, நான் சாட்சி, எல்லாம் பிரம்மம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல மனம் நிலை பெறுவதுதான் இங்க நிதித்தியாசனம். அந்த நிதித்தியாசன நிலையை தான் இங்க வந்து நம்ம தியானத்துல கொண்டு வந்துடுறோம். அந்த தியானத்துல நீங்க ஆத்ம விசாரத்துல கலந்துக்கிறீங்க. தியானத்துல வந்து பல அஃபர்மேஷன் கமாண்ட் எல்லாம் சொல்லி கொடுக்குறோம். இதை இதை இப்படி இப்படின்னு கட்டளைகள் கொடுக்குறோம். அந்த கட்டளைகளை கேட்டு மனசு அதுல ஒரு கேள்வியை எழுப்பி தன்னை யார் என்று ஒரு நிலைப்பாட்டுக்குள்ள உணர முயற்சி பண்ணோம். அதுக்கப்புறம் நிர்விகல்ப சமாதி கை கூடும். நிர்விகல்பம்னா என்னன்னா மனதில் எந்த சஞ்சலமும் இல்லாத நிலை. இரண்டாவதான ஒரு எண்ணமே அங்க இருக்காது. நான் அப்படிங்கிற அந்த தூய சைத்தன்யத்திலே மட்டும் நிலை பெற்றிருக்கின்ற ஒரே நிலைப்பாட்டுக்கு பேரு நிர்விகல்பம்னு பேரு. அதாவது விகல்பம்னா பல எண்ணங்களின் தொகுப்பு, அல்லது ஏதோ ஒரு எண்ணத்தை சிந்தித்து கொண்டே இருப்பது விகல்பம். நிர்விகல்பம்னா அங்க எந்த எண்ணமும் இருக்காது. நான் இருக்கிறேன்ங்கிற தன்னிருப்பில இருக்கின்ற ஒரு தூய சைத்தன்யத்தின் நிலையில அங்கிருப்போம். அப்ப ஏங்க முதல்ல சவிகல்பம் செய்யணும் அப்படின்னா, மனசு வந்து பல வருடங்களா பல விஷயங்கள்ல ஓடிக்கிட்டு இருக்கிற மனசை நீங்க உடனே எடுத்துக்கொண்டு வந்து நிர்விகல்பத்துல நிறுத்த முடியாது. மனசுல எந்த எண்ணமும் வரக்கூடாது அப்படிங்கிற நிலைக்கு நீங்க உடனே கொண்டு வந்தீங்கன்னா அது மனசை நீங்க அடக்கிற மாதிரி ஆயிடும். மனசை அடக்க முயற்சி பண்ணீங்கன்னா அது வீறிட்டு எழுந்திருக்கும். எப்பயுமே அடக்க முயற்சி பண்ணா அது இன்னும் 10 மடங்கு வேகமா வேலை செய்ய ஆரம்பிக்கும். நீங்க எதையுமே நடைமுறையில நீங்களே பாருங்களேன், உங்களை வந்து நீங்க சாதாரணமா இருந்துட்டீங்கன்னா சொல்லிட்டா விட்டுருவீங்க, ஆனா உங்களை அடக்க பார்த்தா மீண்டும் அதை திமிரிக்கிட்டு நீங்க ஏதாவது செய்ய பார்ப்பீங்க. அது இயல்பு அது. அப்ப அந்த மாதிரி நீங்க அடக்க பார்க்க கூடாது மனசை. மனதுக்கு புரிதலை கொடுத்துதான் மனதை மாத்தணும். அப்ப அதுக்கு சவிகல்பம் தேவைப்படுது அப்படிங்கறது இங்க சொல்ல வராங்க மகான்கள். அதனால எல்லாமே ப்ரொசீஜர், அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் வரணும். அப்ப சவிகல்பம், அப்புறம் நிர்விகல்பம், அப்புறம் சகஜ சமாதி, அப்புறம் சகஜத்துல நானே அதுவாக இருக்கிறேங்கிற அந்த தன்னுடைய இருப்பை நான் உணர்ந்தவாறு வாழ்வது வாழ்க்கை. அப்ப இது மாதிரி மாத்திக்குங்கிறாங்க. அப்ப இங்க விஷயங்களில் ஓடிய மனம், ஆசைகளில் அலைந்த மனம் திடீரென்று முழு அமைதியில் வந்துவிட முடியாது. அதனால் முதலில் மனதுக்கு ஒரு உயர்ந்த பாதையை காட்டி கொடுக்க வேண்டாம். அதுவே நாம் இங்கு சாஸ்திர விசாரமாக வைத்திருக்கிறோம், ஆத்ம விசாரமாக வைத்திருக்கிறோம், ஆத்மாவை பற்றி அடையாளம் காண்பதற்கான தியான முறைகளை வைத்திருக்கிறோம், நான் யார் என்று நம்மை நாம் விசாரித்து பார்க்கின்ற விசார மார்க்கத்தையும் இணைத்திருக்கிறோம். அப்ப இதையெல்லாம் நீங்க நடைமுறை கொண்டு வரும்போது இதுக்கு பேர் வந்து சவிகல்ப சமாதின்னு பேர். இந்த சவிகல்ப சமாதியை பழக பழக தான் நிர்விகல்பம் வரும். அப்ப மனம் ஒரே சிந்தனையில் பழகி பழகி மெதுவாக அமைதியை நோக்கி திரும்பும். பின்னர் அது எந்த எண்ணமும் இல்லாதவாறு நிர்விகல்ப நிலைக்கு முன்னேறும். அப்ப எண்ணம் இல்லாத தெளிவு மட்டும்தான் தன்னை யார் என்று தன்னுள் உணர்வதற்கான உயர் பரிமாண அறிவை அடைய முடியும். அது என்ன ஓமானம் அப்படின்னா, ஒரு நதி வந்து கடலுக்குள்ள போய் சேருவதற்கு முன்பாக முதலில் ஒரு திசையில் அது ஓட வேண்டும். அது எல்லா திசைகளிலும் ஓடினால் அது கடலை அடைய முடியாது. ஆக நதியானது கடல் எங்கிருக்கிறதோ அந்த கடலை நோக்கி ஒரு திசையில் பயணம் செய்தால் மட்டும்தான் அது அப்படியே படிப்படியாக கடலை வந்து அடையும். ஆனால் நதியானது அவ்வாறு ஓடி வருவது வந்து கடலை நோக்கி ஒரு திசையில் போகாமல் பல திசைகளில் பலவாறாக பிரிந்தது என்றால் அது கடலில் வந்து சேராது. ஏன்னா கண்டபடி பிரிஞ்சு போயிடும், கடலுக்கு வராது. அப்போ இது மாதிரி நாமளும் வந்து மனதை பல பக்கம் திசை திருப்பிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த ஒரே இருப்பாகிய பிரம்மத்தை நம்ம அடைய முடியாது. அப்போ மனம் வந்து முதலில் ஒரே திசையில் நிலை பெற வேண்டும். பின்னர் அது அமைதியை அடைந்த பொழுதுதான் அந்த தூய அறிவாக நாம் பிரகாசிக்க முடியும் என்று பார்க்கிறோம். இதுக்கு ஓமானம் தான் இந்த நதியினுடைய ஓமானம். இன்னொரு ஓமானம் எடுத்துக்கிட்டா, ஒரு குழந்தை வந்து ஓடிக்கொண்டிருக்கிறது, ஆடி அங்கு இங்கு விளையாடி கொண்டிருக்கிறது. உடனே அதை விட அமைதியாக இரு அப்படின்னு சொன்னா அந்த குழந்தையால் அமைதியாக இருக்க முடியாது. ஏன்னா அது ஒரு ஜாலி மூட்ல மற்ற குழந்தைகளோட விளையாடுகின்ற ஒரு விளையாட்டு பருவத்தில் இருக்கிற குழந்தைகிட்ட போய் போடாத ஆடாத சும்மா இரு அப்படின்னு அந்த குழந்தைய மிரட்டிக்கிட்டே இருந்தோம்னா அது கேட்காது. ஏன்னா அந்த குழந்தைக்கு அந்த விளையாட்டு தான் பிடிச்சிருக்கு, அந்த ஏஜுக்கு அந்த விளையாட்டு தான் அதுக்கு தேவை. வயசானவங்களை போய் இப்போ ஓடி விளையாடுனா ஓடி விளையாடுவோமா? விளையாட மாட்டோம். அப்ப அந்த பருவத்துக்கான அந்த வார்த்தைகள் அந்த வாசனைகள் இருக்கு இல்லையா, அதனால அந்த குழந்தை விளையாட பார்க்கும். அப்ப முதலில் ஒரு விளையாட்டில் ஈடுபடும், பின்னர் அது மெதுவாகத்தான் அமைதியாகும். அது போல மனமும் முதலில் வந்து இந்த மாதிரி விவலி விவகாரங்களை ஈர்க்க தொடங்கும். அப்படி ஈர்க்கப்படுகின்ற மனசை வந்து முதலில் ஆத்ம சிந்தனைக்கு திசை திருப்ப வேண்டும். அதுக்கான தியான முறைகளை கற்றுக் கொடுக்க வேண்டும். ஆத்ம விசார பாதையை காட்டி கொடுக்க வேண்டும். அதையெல்லாம் அது தெரிந்து கொண்ட பிறகுதான் அது மெதுவாக சாந்தமாகும், அமைதியாகும். இதை வந்து பகவான் ஆதிசங்கரர் சொல்றாரு, நிர்விகல்ப சமாதி என்பது ஒரு புதிய அனுபவம் அல்ல, அது மனதின் எல்லா விகல்பங்களும் அடங்கிய பின்பு ஆத்மாவின் இயல்பே அவ்வாறு வெளிப்படுவது என்று ஆதிசங்கரர் நிர்விகல்ப சமாதியினுடைய நிலையை விளக்குகிறார் என்று பார்க்கிறோம். அப்ப நடைமுறையில நாம செய்ய வேண்டிய சாதனை என்ன அப்படின்னா, மனசு அலைந்தா அதை மீண்டும் ஆத்ம விசாரத்துக்கு கொண்டு வர வேண்டும். இது மனோராஜ்யம் என்று அறிந்து கொள்வதற்கான வாய்ப்பை உண்டாக்கி தர வேண்டும். சாட்சியாக இருந்து அந்த மனதின் எண்ணங்களை கவனிக்க வேண்டும். அதை மீண்டும் மீண்டும் செய்தால் மனம் ஒருமுகப்பாட்டை அடையும், அது பின்னர் அமைதியான இயல்பை நோக்கி தானாகவே திரும்பும் என்று இந்த ஸ்லோகம் சொல்ல வருது. இந்த ஸ்லோகம் வந்து ஒரு முக்கியமான சாதனை ரகசியத்தை இங்கு தருகிறது என்று பார்க்கிறோம். மனதை நேரடியாக அடக்க முடியாது, முதலில் அதை ஆத்ம சிந்தனைக்கு திசை திருப்பி விட வேண்டும். அப்போதுதான் அது தானாகவே அமைதியாகும். அதாவது சவிகல்பம் தான் அதற்கான வழி, பின்னர் அது நிர்விகல்பத்திலே நிறைவடைகிறது என்று இந்த இடத்துல புரிய வைக்கிறார். இதை தான் நாம் வந்து நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருக்கோங்கிறதையும் புரிஞ்சுக்கிங்க. ஏன்னா என்னடா இவர் அத்வைதத்தை பேசிக்கிட்டு தியான வகுப்பு வச்சிருக்காரு அப்படின்னு நீங்கள் நினச்சிக்க கூடாது. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து நான் தான் சொல்கிறேன்ல, இந்த பாடத்தில் வந்தாலும் புரிய மாட்டேங்குது, எதுக்கு எது செய்கிறோம், எதை எப்போ செய்யணும்னு தெரியாமல் மாறி மாறி பல பாதைகளில் போகிறீங்க, அப்புறம் ஏன் தியானம் நம்மளையே கேள்வி கேட்குறீங்க, ஏன்னா எல்லாம் ஞானம் அடைஞ்சிட்டேன்னு சொல்லிக்கிறீங்க, ஆனால் ஞானப்படி வாழ்க்கை வாழ தெரியாமல் இருக்கீங்க. அப்போ இப்படியே உங்கள் போக்கில் இருக்கிறதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? அப்போ ஒரு ப்ரொசீஜராக நம்ம இங்கே எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இங்கே வழிகாட்டுறோம். அந்த வழிமுறைகளை நடைமுறைப்படுத்தினா மட்டும்தான் நீங்கள் அதில் தேர முடியும், இல்லைன்னா தேர முடியாது. அது 10/11 கடந்து போகக்கூடிய விஷயம் அல்ல, அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று இங்கே சொல்கிறாங்க மகான்கள். அப்போ இந்த ஸ்லோகம் இப்படி தான் நிறைவாகுது, 60வது ஸ்லோகம். அடுத்தது 61. புத்த தத்துவேன தீசோ சுன்கே நைகாந்த வாசினா தீர்க்கம் பிரணவ மூச்சியாரிய மனோராஜ்யம் விஜயத்தே. இந்த 61 என்ன சொல்லுதுன்னா, புத்த தத்துவேன தத்துவத்தை அறிந்த புத்தியாலே தி தோஷ சுந்தியேன மனக்குறைகள் இல்லாத ஏகாந்த வாசினா ஏகாந்தத்தில் இருப்பவனால் தீர்க்கம் பிரணவம் உச்சாரிய அவன் நீண்ட ஓம் என்ற ஓம்காரத்தை உச்சரித்து மனோராஜ்யம் விஜயது மனக்கற்படை வெல்லப்படுகிறது என்று இந்த இடத்துல இந்த ஸ்லோகத்துல புரிய வைக்கிறார். இந்த ஸ்லோகம் வந்து தீர்க்கம் பிரணவம் உச்சாரிய அப்படின்னா ஓம்காரத்தை உச்சரிக்கிறத பத்தி இந்த ஸ்லோகத்துல பேசுறாரு. அப்ப இந்த ஸ்லோகம் என்ன சொல்றாருன்னா, தத்துவத்தை அறிந்தவன் மனக்குறைகள் இல்லாமல் ஏகாந்தத்தில் இருந்து நீண்டதாக ஓம் உச்சரித்தால் அவன் மனக்கற்பனையை வெல்ல முடியும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சொல்றாரா. இந்த ஓம்காரத்தை நம்ம ஏற்கனவே இந்த பாடத்திட்டத்துல வந்தவங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்தோம், இந்த ஓம் வந்து எப்படி சாண்ட் பண்ணணும், இந்த ஓம்கார தியான முறைகள் வழி என்ன, அந்த சாண்டிங் மெத்தடாலஜி வந்து எப்படி பண்ணணும், நீங்க பார்த்து உக்காந்துட்டு ஓம் ஓம்னு கத்திக்கிட்டு இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாம் இந்த ஓம்காரத்துக்கான தியான முறைகள் அதுக்கான ஆடியோ வந்து உங்களுக்கு எல்லாம் கொடுத்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொன்னோம். ஓகே ஓகேன்ட்டு நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணீங்க, 10 நாள் இருக்கும், ஒரு சிலர் 10 மணி நேரம் பண்ணியிருப்பீங்க அவ்வளோதான், அப்புறம் அதை கண்டுக்காம விட்டுருப்பீங்க எனக்கு தெரியும். ஆனால் இங்கே வந்து இதுதான் மகான்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, ஏன்னா எல்லாமே இங்கே பிரம்மம் தானே. அந்த ஓம்காரங்கிறது எப்படி வந்து ஒரு சர்க்குண பிரம்மமா இந்த பிரபஞ்சத்துல படைத்தல் காத்தல் அழித்தல் என்ற முத்தொழிலை புரிந்து கொண்டிருந்துக்கு, அது மனவராஜ்யத்துல ஒன்னு படைக்குது ஒன்னு அனுபவிக்குது ஒன்னு அழிக்குது. அப்ப அப்படிப்பட்ட மனதுக்கான ஓம்காரம் அந்த மனதையே பக்குவப்படுத்தி மனதின் கற்பனையை வெல்லக்கூடிய ஒரு வழிகாட்டியாக இருக்குதுன்னு சொல்லி நம்ம ஏற்கனவே சொல்லி கொடுத்தோம். ஆனா படி எல்லாம் நம்ம சொல்றதெல்லாம் இந்த காதல வாங்கி அந்த காதல விட்டுக்கிட்டே போயிட்டே இருக்கும்போது காலம் போயிடும், திரும்பி வராது அவ்வளவுதான். ஏன்னா இந்த மாதிரி பாடத்திட்டங்கள் எல்லாம் நான் ஏன் திருப்பி திருப்பி உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னா, நமக்கு வந்து யாருக்குமே மரணம்ங்கிறது எப்ப வரும்னு சொல்ல முடியாது இல்லையா. அதாவது இப்ப நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம், நான் எங்க இப்ப சாக போறேன், எனக்கு சின்ன வயசு தானே, 80 ஆனா 90 ஆனா வேணா ஏதோ சாவு வருதுன்னு பயப்படலாம், இப்ப எனக்கு 27 தான் ஆகுது 37 தான் ஆகுது 47 தான் ஆகுதுன்ட்டு நமக்கு ஒரு ஏஜ் கான்குலேட் பண்ணிக்கிட்டு நமக்கு எங்க மரணம் அப்படின்ட்டு நம்ம அலட்சியமா இருப்போம். ஆனா மரணம் அப்படிங்கிறது வந்து சொல்லிட்டெல்லாம் வராது, அது எப்படி வேணா திடீர்னு வரும், ஒரு ஆக்சிடென்ட்ல வரும், ஒரு பூகம்பத்துல வரும், ஒரு அதிர்ச்சியில வரும், அல்லது ஒரு நோயினால வரும், எப்படி வேணா மரணம் வரலாம். அது வந்த பிறகு எதையுமே நீங்க திருப்பி அடைய முடியாது இல்ல, ஒன்ஸ் வந்து மரணம் வந்துட்டா உடம்பு போயிடும், அப்புறம் மீண்டும் பிறவி வரத்தான் போகுது. அப்ப இந்த பிறவி சக்கரத்தை கடக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம மரணம் வருவதற்கு முன்னாடியே நாம இந்த பாதையை பிடிச்சிடணும், பிடிச்சிட்டு இதுல நம்ம ஜெயிச்சிடணும். அப்பதான் நம்ம மரணம் எப்ப வந்தாலும் மரணத்தை எதிர்கொள்ளக்கூடிய நிலையில உட்காந்துருக்கணும். அந்த மரணத்தை எதிர்கொள்றதுக்கு வயசு எல்லாம் இல்லை, எப்ப வந்தாலும் ஓகேங்கிற அளவுக்கு இருக்கணும். ஏன்னா இன்னைக்கெல்லாம் எப்ப வேணா மரணம் வரும், ஏன்னா நாம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், மரணம்னா ஏதோ 90, 100, 120 ஆன பிறகு இழுத்துக்கிட்டு தான் கிடந்து சாக போட்டிருக்கோம் அப்படின்ட்டு நினைச்சிட்டு இருந்தோம். அதெல்லாம் அந்த காலம், இந்த காலத்துல திடீர்னு ஒரு குண்டை போட்டானா முடிஞ்சது, அந்த இடமே எல்லாம் காலி ஆயிடும். இப்போ எப்போ வந்து பாம் போடுவான், எப்போ வந்து வெடி வைப்பான் அப்படின்னா நமக்கே தெரியாது, ஏன்னா அப்படிதான் அவன் வெறியோடு சுற்றிட்டு இருக்கிறான். அப்போ என்ன நடக்கும்னு என்ன ஆகும்னு தெரியாது. இயற்கையும் என்ன பண்ணுது, அது பங்குக்கு அதுவும் அது வேலையை காட்டுது, மனுஷன் அவன் பங்குக்கு அவன் வேலையை காட்டுறான், பூகம்பம் அதனுடைய பங்குக்கு அந்த வேலையை காட்டுது. அதனால இங்கே எல்லாமே நமக்கு எதிராக இருக்கிறதுனால நம்ம வந்து இந்த பிறவியை சட்டுன்னு முடிச்சுக்கணும், இந்த ஒரு பிறவியோடு முடிச்சுக்கணும்னா அதுக்கான முறைகளை சரியாக கையால் கற்றுக்கணுங்கிறத இங்கே சொல்கிறாங்க. ஓம்காரத்தை இங்க சொல்றாரு. இந்த ஸ்லோகம் என்ன சொல்லுது அப்படின்னா, இதுக்கு முந்தைய ஸ்லோகத்துல மனோராஜ்யத்தை வெல்லக்கூடிய சவிகல்ப சமாதி மற்றும் நிர்விகல்ப சமாதிங்கிற இரண்டு சமாதிகளை பத்தி விவரம் கூறப்பட்டது. இப்போது இந்த ஸ்லோகம் என்ன சொல்லுதுன்னா, அந்த மன ஒருமையை நடைமுறையில் எப்படி பெறுவது என்பதற்காக சொல்லுது. புத்த தத்துவேன அப்படின்னா, இந்த தத்துவத்தை அறிந்த புத்தி என்பது மனம் ஏற்கனவே ஓரளவு தூய்மையாகி இருப்பதில்லை, நான் உடல் அல்ல, நான் இந்த மனம் அல்ல என்ற ஒரு புரிதலில் இருக்கின்றது. அதனால் இங்கு சொல்லப்படுவது வெறும் சாதாரண ஓம் ஜபம் அல்ல, ஞானத்துடன் கூடிய ஓம் தியானம் என்று இந்த இடத்துல பார்க்க வேண்டும். தி தோஷ சிந்தியேன அப்படின்னா, மனம் வந்து காமம், கோபம், லோபம், மோகம், மதம் அப்படிங்கிற பல தோஷங்களில் சிக்கி இருக்குது இல்லையா, பல தோஷங்கள்ல நிரம்பி இருக்குது. அப்ப இந்த இடத்துல வந்து ஓம்காரத்தை அவளை ஈஸியா உச்சரிச்சு விட முடியுமானா, அவளை சீக்கிரம் உச்சரிக்க முடியாது. ஏன்னா ஓம்காரத்தை உச்சரிக்கிறதுங்கிறது இந்த மாதிரி மனம் வந்து அவளை சீக்கிரம் உச்சரிக்காது, உச்சரிக்க வந்தாலும் கண்டினியூ பண்ணாது. ஏன்னா அதனால கண்டினியூ பண்ண முடியாது. காரணம் ஏன்னா அது ஏற்கனவே காமத்துல ஆசையில இருக்கு, கோபத்துல இருக்கு, கலக்கத்துல இருக்கு, அப்புறம் குரோதம் இருக்கு, பொறாமை இருக்கு, எல்லாமே கலந்துருக்கிற மனசுக்கு வந்து அவ்வளவு சீக்கிரம் இந்த ஓம் வந்து கண்டினியூ ஆகாது. அதனால முதலில் மனதை வந்து தூய்மைப்படுத்துவதற்கான வழிமுறைகள் எல்லாம் ஃபர்ஸ்ட் செய்யணும். அதுக்கு ஏகாந்த வாசிங்கிறாரு. இங்க ஏகாந்தம் அப்படின்னா தனிமை மட்டும் அல்ல, மனதின் உள்ளிருந்து சஞ்சலம் வராத நிலை. அதாவது மனம் வந்து எதுலையும் அலைப்பாயாம ஒரு ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பற்றுகின்ற ஏகாந்தம். ஏகம்னா ஒன்று, அந்த ஒன்றை பற்றி கொண்ட நிலை. அந்த நிலையில் நம்ம இருக்கணும். நடைமுறையில் அதுக்கு என்ன பண்ணணும், நாம் எப்பொழுதும் தேவையற்ற விவகாரங்களுக்குள்ள போய் சிக்காம அமைதியான ஒரு சூழலை உருவாக்கிக்கணும். கண்ட விசய சுகங்களில் போய் ஈடுபடுவதை குறைத்து கொள்ள வேண்டும். கூடுமான வரைக்கும் தனிமையான நேரத்தில் நம்மளை உபயோகப்படுத்திக்கணும். இந்த மாதிரி சச்சங்கள் கேட்கறது, ஆத்ம ஞானத்தை பற்றி விசாரங்கள் மேற்கொள்வது, அப்புறம் அத்தியாத்ம ஞானம் சம்பந்தப்பட்ட தியானங்கள், உபனிஷதங்கள் காட்டுகின்ற தியான முறைகளில் கலந்து கொள்வது, இதெல்லாம் நமக்கு உதவி புரியும். அப்போ தீர்க்கம் பிரணவம் உச்சாரிய, அப்போ பிரணவம் அப்படிங்கிற ஓம்காரம் வந்து மாண்டூக்கிய உபனிஷத்து வந்து அருமையாக பேசுது. இதை வந்து நம்ம அதில் நிறைய விளக்கம் கொடுத்துருக்கோம். மாண்டூக்கிய உபனிஷத்தில் தான் ஓம்காரத்தினுடைய சிறப்பு என்ன, அது எப்படிப்பட்டது, அது என்னென்ன சொல்ல வருது அப்படின்ட்டு இந்த ஓம்காரமே முழு பிரபஞ்சமாக இருக்கு. அப்படிப்பட்ட முழு பிரபஞ்சமும் ஈஸ்வர தன்மையில் இருக்கு. அந்த ஈஸ்வரன் தனித்து இல்லை, அது ஆத்மாவோட சேர்ந்து இருக்கு. ஏன்னா மாயையும் பிரம்மமும் சேர்ந்தது இந்த உலகம். அதாவது மாயான்னா ஈஸ்வரா, அப்போ ஈஸ்வரனும் பிரம்மமும் இணைஞ்சா தான் இந்த பிரபஞ்சம் வேலை செய்யும். அப்போ அப்படிப்பட்ட ஒரு நிலையில இங்கே பிரம்மம் இல்லாமல் எதுவுமே இல்லை. அப்போ பிரம்மத்தினுடைய அதிஷ்டானத்தில் இங்கே எல்லாம் அறியப்படுகிறது. அப்போ அப்படிப்பட்ட ஓம் உச்சரிப்பு வந்து நம்முடைய மனதில் அமைதி தன்மையை உருவாக்கும், நம்முடைய சுவாசத்தை தானாகவே மெதுவாக்கும், மனதில் எழுகின்ற எண்ணங்களை குறைக்கும், உள்ளத்தை ஒருமைப்படுத்தும். அப்போ ஏன் இந்த ஓம் மனோராஜ்யத்தை வெல்ல உதவுகிறது அப்படின்னு பார்த்தா, மனசு எப்பயே எல்லா விஷயங்களையும் ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனால் ஓம் மட்டும் நம்ம சொல்லிக் கொடுத்த அந்த மெத்தடில் நீங்கள் நடைமுறைப்படுத்தினீங்கன்னா மனம் வந்து அந்த ஒரு ஓம்கார ஒளியிலே நிலை பெற்று மற்ற எண்ணங்களில் எல்லாம் ஈடுபடாமல் பலவீனமாகி அந்த ஓம்காரத்தின் மூலமாக மனோராஜ்யம் குறைந்து தானாகவே தன்னுடைய அறிவு பிரகாசத்தை வெளிப்படுத்த தொடங்கும் என்று பார்க்க முடிகிறது. இதுக்கு ஏற்கனவே நம்ம ஓமானமெல்லாம் சொல்லியிருக்கோம். ஒரு குளத்தில் வந்து அலைகள் வந்துகிட்டே இருக்குன்னா காற்று அதிகமாக இருந்தால் அங்கே அலைகள் அதிகமாக வரும், காற்று நின்றுட்டு அங்கே நீர் அமைதியாக இருக்கும். அதுபோல் மனதிலே எண்ணங்கள் என்ற அலைகள் ஓடிக்கொண்டிருப்பதற்கு காரணம் வெளி விவகாரங்கள், வெளி விஷயங்கள் தான். மனதில் எண்ணங்கள் என்ற அலைகள் ஓடிக்கொண்டே இருக்கும். அப்போ வெளியிருந்து காற்று வருவது குறைந்தால் எப்படி அந்த குளத்தில் இருக்கிற நீர் வந்து அமைதியாக அசையாமல் நிற்குதோ, அது மாதிரி எண்ணங்கள் குறைந்தால் மனம் அமைதியாக அசையாமல் நிற்கும். அப்போ இங்கே ஓம்கார ஜபம் அப்புறம் இந்த அஜபா ஜபம் போன்றவையெல்லாம் காற்றை அடக்கி மனதை அமைதிப்படுத்துகின்ற ஒரு அருமையான வழிமுறைகள் என்று நம்ம பார்க்குறோம். அதுக்கு தான் நம்ம வந்து நம்முடைய தியான முறைகள் இதெல்லாம் கொடுத்துருக்குறோம். அதனால கண்டினியூ பண்ணுங்க, தியானத்தெல்லாம் மிஸ் பண்ணாதீங்க. கூடுமான வரைக்கும் சரியா வந்துருங்க தியானத்துக்கு. அந்த தியானம் பண்றவங்களும் அதை ஒரு சின்சியரா டெடிக்கேஷனா ஒரு இன்வால்மெண்டா செய்யுங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். அதை நிறைய பேர் செய்யறது இல்லை. தியானம் கற்றுக் கொடுக்குற ஆசிரியர்களும் அதை வந்து ஒரு சீரியஸா சின்சியரா இதை வந்து நம்ம இதன் மூலமா பல பேர் பலனடைய போறாங்கிற அந்த டெடிக்கேஷனோட பலருக்கு ஒரு முன்னேறுவதற்கான ஒரு வாய்ப்பா இது இருக்குங்கிற ஒரு அர்ப்பணிப்பு மனப்பான்மையோடு அவங்களும் கற்றுக் கொடுத்தாங்கன்னா இங்க எல்லாருக்கும் நல்லது நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இதுதான் இந்த தியானத்தில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். இங்கே ஓம்காரத்தை பேசுகிறார், இந்த மந்திரத்தில் ஓம்காரத்தை பேசுகிறார். அப்போ ஓம்காரத்தை எல்லா மகான்களும் பேசிக்கிட்டே இருப்பாங்க, இவரும் பேசுகிறார், இவருடைய பங்குக்கு இவரும் பேசுகிறார். அப்போ இந்த ஸ்லோகம் வந்து மிக எளிய ஆனால் ஆழமான ஒரு சாதனையை நமக்கு சுட்டி காட்டுகிறது. தத்துவ ஞானத்துடன் கூடிய ஓம் என்ற தியானம் வந்து மனக்கற்பனையை மெதுவாக வெல்லுகின்றது என்று பார்க்கிறோம். அப்போ இங்கே சுத்தமான புத்தி, அமைதியான இடம், ஓம்காரம், நீண்ட பிரணவம், இவைகள் சேரும்போது மனம் வந்து மனோராஜ்யத்திலிருந்து விடுபட்டு தன்னை அந்த தூய அறிவாக சாட்சியாக உணரத் தொடங்கும் என்று இந்த ஸ்லோகம் 61வது ஸ்லோகத்தில் பார்க்க முடிகிறது. அடுத்தது 62வது ஸ்லோகம். ஜிதே தஸ்மின் விருத்தி சூன்யம் மனஸ் திஷ்டதி முகவத் ஏதத் பதம் வசிஷ்டேன ராமாய பகுதேரி தம். இங்க என்ன சொல்றாருன்னா, ஜிதே தஸ்மின் அந்த மனோராஜ்யம் வெல்லப்பட்ட போது விருத்தி சூன்யம் மனஸ் திஷ்டதி, அப்படின்னா அந்த எண்ணங்களற்ற மனம் வந்து நிலை பெறுகின்ற பொழுது, ஒருமுகப்பாட்டிலே ஒரு குறிப்பிட்ட விஷயத்திலே நிலை பெறுகின்ற பொழுது, பூங்கவத் அப்படின்னா அமைதியாக பேசாதவன் போல, ஏதத் பதம் அந்த நிலை உண்டாகி விடுகிறது என்று யார் சொல்றா? ஏதத் பதம் வசிஷ்டேன ராமாய பகுதேரிதம் அப்படிங்கிறாரு. வசிஷ்டேன அப்படின்னா வசிஷ்ட மகரிஷி ராமனுக்கு பல முறை இதை உபதேசமாக கூறினார் அப்படின்ட்டு இங்க அருமையா வசிஷ்டரையும் கொண்டு வந்துடுறாரு. போன தடவை வந்து அங்க பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் கொண்டு வந்தாரு, எவிடன்ஸ் கொண்டு வர்றாரு. அதாவது எப்பயுமே ஒரு விஷயத்த நம்ம சொல்லணும்னா நாம தனிப்பட்ட முறையில சொல்லக்கூடாது, எவிடன்ஸ் இருக்கணும். அப்போ அதுக்கு வந்து பகவத்கீதையை போன டைம் எடுத்துக்கிட்டாரு. இப்ப இந்த டைம் வந்து யோகவா சிஸ்டம், யோகவா சிஸ்டம்ங்கிறது வசிஷ்ட மகரிஷி வந்து ராமபிரானுக்கு உபதேசித்த ஒரு அருமையான நூல். அந்த நூல் தொட்டோம்னா அது பல வருஷம் போகும், அதெல்லாம் அதனாலதான் தொடாம இருக்கிறோம், ஏன்னா அதெல்லாம் அருமையான நூல் அதெல்லாம். அப்ப அந்த யோக வாசிஷ்டத்தை வந்து ராமனுக்கு உபதேசம் பண்ணார் இல்லையா, அந்த நூலை வந்து இதற்காகத்தான் பகுதா ஈரித்தம் அவரால் பலமுறை உபதேசிக்கப்பட்டது என்று இந்த இடத்துல சொல்றார். அப்ப இந்த ஸ்லோகத்தினுடைய பொருள் என்ன அப்படின்னா, நம்முடைய மனதில் இருக்கின்ற கிளேசங்கள் மனோராஜ்யங்கள் வெல்லப்பட்ட பின்பு மனம் வந்து எண்ணங்களின்றி பேசாதவன் போல அமைதியாக நிலை பெற்றுவிடும். இந்த நிலையை வசிஷ்டர் ராமனுக்கு பல முறை உபதேசித்தார் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சொல்றார். அப்ப ஏன் இதெல்லாம் சொல்றாரு அப்படின்னா, நமக்கு ரிமைண்ட் பண்றாரு. அதாவது நம்ம வந்து இவ்வளவு பெரிய மகான்களுடைய நூல்கள் இருக்கு, இதெல்லாம் படிங்க, இதெல்லாம் உங்களுக்கு மன ஒருமுகைப்பாட்டுக்கான வழிகளை சொல்லி கொடுப்போம் அப்படிங்கிறாரு. அப்ப இந்த ஸ்லோகம் வந்து எந்த நிலையை பற்றி பேசுதுன்னா, முந்தைய ஸ்லோகத்துல ஓம்கார தியானத்தை மனோராஜ்யத்தை வெல்லுகின்ற வழியாக காட்டி கொடுத்தார். இப்போது அதன் பலனாக மனம் எண்ணமின்றி அமைதியாக இருக்கின்ற நிலையிலே விருத்தி சூன்யம் மனகா, மனதில் எந்த எண்ணங்களும் இல்லாமல் அமைதியான நிலையில நமக்கு என்ன ஆகும், தேவையற்ற அலைச்சல் இல்லை, மனோராஜ்யம் இல்லை, பற்று கோபம் இல்லை, மனம் இப்போது அமைதியான கண்ணாடி போல அப்படியே பளிங்கு போல பிரகாசிக்க தொடங்கும். அப்ப என்ன மூக்கவத் அப்படின்னா ஊமையா இருப்பது போல, அதான் மனம் வெளியே ஓடவில்லை, தொடர்ந்து பேசி கொண்டிருக்கவில்லை, ஊமையாயிடுது. அதாவது ஆர்ப்பாட்டம் பண்ணல, அராஜகம் பண்ணல, ஜவடால் அடிக்கல, வளவளான்னு பேசல, அப்படியே சாஃப்ட் நேச்சர் ஆயிடுது. அப்போ அந்த நிலை தான் மூக்கவத்தின் பேர். அந்த நிலை அடைந்து விடுகிறது. நம்மள் எப்போதும் சாதாரணமாகவே மனசு எரியாது உள்ள பேசிக்கிட்டே இருக்கும், இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா, இப்படி செஞ்சா நல்லா இருந்திருக்கும், இப்படி செய்யாமல் விட்டுட்டோம், அப்படி செஞ்சிருக்கலாம், அப்படி இப்படின்னு மனமானது நமக்குள்ள பேசிக்கிட்டே இருக்கும். வெளியே பேசணுங்கிறது இல்லை, நம்ம வெளியே போய் ஒருத்தர்கிட்ட பேசுறோமா மௌனமா இருக்கிறோமானு அப்படிலாம் இல்லை. நிறைய பேர் மௌனம் அப்படின்னா பேசாம உட்கார்ந்து இருக்கிறதுன்னு நினைச்சுக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கும் இதை புரியணுங்கிறதுக்காக இங்க சொல்றாங்க. அதாவது வார்த்தை பேசாம இருந்தா மௌனம் ஆகாது, மனம் பேசாம இருக்கணும் இல்லையா. மனம் எங்க பேசாம இருக்கு, மனசுதான் வினாடிக்கு வினாடி பேசிக்கிட்டே இருக்கேன், அதை செய்யலாம் இதை செய்யலாம், இப்படி பண்ண போறேன் அப்படி பண்ண போறேன், இப்படி பண்ணியிருக்கலாம், இப்படி பண்ணியிருந்தா சிறப்பா இருந்திருக்கும் அப்படின்னு எதையாவது பேசிக்கிட்டே இருக்கும். அப்ப நம்மள் எப்போதும் ஒரு உள் உரையாடல் ஓடிக்கொண்டே இருக்கும், இது ஏன் நடந்தது, அவன் அப்படி என்ன சொன்னான், நாளை என்ன ஆகும் அப்படின்னு மனசு எதையாவது போட்டு இழுத்துக்கிட்டே இருக்கும், அமைதி இல்லாம இருக்கும். அப்ப இந்த நிலை விடுபட வேண்டும் இல்லையா, அதுக்கு என்ன பண்ணணும், மனம் வந்து அமைதியானாதான் அதெல்லாம் விடுபட முடியும். அதுக்கு வசிஷ்டருடைய உபதேசத்தை இங்க ஞாபகப்படுத்துறார். அதுக்கு வந்து யோக வாசிஷ்டம்னு ஒரு நூலு, அது மனம் அமைதியாகும் போதுதான் அதனுடைய உண்மை வெளிப்படும் அப்படின்னு சொல்லிட்டு யோக வாசிஷ்டத்தை இந்த இடத்துல நமக்கு சுட்டி காட்டுறார் என்று பார்க்கிறோம். இப்ப நம்ம யோகவா சிஸ்டத்தினுடைய முக்கியமான நூல்கள் எல்லாம் ஆடியோவாவே கொடுத்துருக்குறோம், அதெல்லாம் வந்து நம்முடைய டெலகிராம் சேனல்லயே இருக்கு. யோகவா சிஸ்டம் வந்து ஒரு மொத்தம் 7-8 பாடங்கள் இருக்கும், அது வந்து ஆடியோ சேனல் வந்து ஒருத்தர் அதுக்குன்னு சேலத்துல ஒரு ஐயா நிறைய ஒர்க் பண்ணி அதை ஒரு ஆளை வச்சே எடிட்டிங் பண்ணார். ஆரம்பத்துல ஒரு 2-3 சாப்டர் வந்து ஒரு டைரக்டா ஒரு ஆளை லைவ்லயே பேச வச்சு அந்த ஆடியோ ரெக்கார்டிங்கை கொண்டு வந்தார். அவர் நல்லா ரேடியோவில் பேசுற மாதிரி ரொம்ப அருமையா பேசியிருப்பார், அந்த மாதிரி ஒரு ஆடியோ இருக்கும். இப்போ வந்து அதனுடைய அப்டேஷன் வெர்ஷனை வந்து என்ன பண்ணிட்டாருன்னா, கம்ப்யூட்டர்ல ஏஐ டெக்னாலஜியில பேச வச்சு இன்னும் டெவலப் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காரு. அவர் வந்து யோகவா சிஸ்டத்தை மெயினா ஃபோக்கஸ் பண்றாரு, எல்லாரும் கொண்டு போய் சேர்த்தணும்ட்டு. அப்படிப்பட்ட ஒரு யோகவா சிஸ்டம் நூலை வந்து நீங்களா படிச்சாலும் புரியாது, ஏன்னா அது பெரிய டாபிக்கு. அந்த நூலை வந்து அவர் படிக்கிற மாதிரி ஒருத்தர் ஆடியோவில் பேச வச்சு, அப்படியே அந்த ஒருத்தர் பேசும்போது எப்படி நம்ம கேட்டால் நல்லா புரியுமோ அதே மாதிரி புரிய வைக்கிற மாதிரி ட்ரை பண்ணியிருக்காரு. அது டைம் இருந்தால் போய் கேளுங்க, டெலகிராமில் போயிட்டு MP3 பகுதியில் போய் பார்த்தீங்கன்னா யோகவா சிஸ்டம்னு போட்டிங்கனாலே வந்துடும். சர்ச்சில் கொடுத்தீங்கன்னா யோகவா சிஸ்டம் டாப்பிக்கில் சப்ஜெக்ட் வந்துடும். யாராவது முடிஞ்சால் அந்த லிங்க்கை வேணால் காப்பி பண்ணி அனுப்பிச்சுடுங்க, எல்லாரும் மீண்டும் டைம் இருந்தால் கேட்கட்டும். அப்போ எதுக்கு இது சொல்கிறேன்னா, இங்கே வித்யாரண்யர் யோகவா சிஸ்டத்தை ரெக்கமெண்ட் பண்ணுறாரு, அப்போ நாமளும் இங்கே ரெக்கமெண்ட் பண்ணணும் இல்லையா. அதுக்காக எல்லாமே மகான்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படி நம்ம ஃபாலோ பண்ணணும். அப்போ இதுக்கு தான் ஒரு அவமானம், நம்ம நடைமுறையில் மனசு எப்படி வெளியே வந்து வார்த்தையாக பேசுகிறனாலும் உள்ளே பேசிக்கிட்டே இருக்குமோ அது மாதிரி எப்பவும் எதையாவது பேசிக்கிட்டு இருக்கோம். அதை வந்து குறைக்கணும். அப்படி குறைச்சா மட்டும்தான் நீங்கள் வந்து மனோராஜ்யத்தை நிறுத்தினதுக்கு அடையாளம், மனம் அமைதியானதுக்கு அடையாளம், அந்த நிலையில் தான் உங்களுக்கு அறிவு பிரகாசிப்பதற்கு வாய்ப்பாக அமையும் என்று சொல்கிறார். அப்போ இதில் தான் நம்ம புரிஞ்சுக்கணும், இந்த யோகவா சிஸ்டத்தை இந்த இடத்துல எடுத்துக்கணும். இப்போ இதுக்கு வந்து அடுத்த ஸ்லோகம் 63 இன்னும் கொஞ்சம் விவரம் கொடுக்குறார். அந்த 63 ஸ்லோகம் என்னன்னா, திருஷ்யம் நாஸ்தீதி போதேன மனசோ திருஷ்யமார்ஜனம் சம்பன்னம் சே ததோத்பன்னா பரா நிர்வாண நிவத்தி விசாரிதமலம் சாஸ்திரம் சிரமுக்திராஹிதம் மிதா சந்தியக்த வாசனான் மௌனாத்ருதே நாஸ்தி யுத்தமம் பதம். இந்த இடத்துல என்ன சொல்றாரு, இந்த 63 ஸ்லோகத்துல திருஷ்யம் நாஸ்தி இதி போதேன அப்படின்னா, திருஷ்யம் நாஸ்தி, இங்க பார்க்கப்படுபவைகள் உண்மை இல்லை, காணப்படுபவைகள் உண்மை அல்ல. இதி போதேன, இந்த விஷயத்தை நாம போதனையாக கேட்டோம், போதிக்கப்பட்டது இந்த ஞானத்தால். மனசோ திருஷ்ய மார்ஜனம், மனதில் உள்ள உலக தோற்றம் நீங்கி விடுகிறது. சம்பன்னம் சேத்து, அது நடந்தால் பரா நிர்வாண நிவத்தி, உயர்ந்த நிர்வாணம் என்ற ஆனந்தம் உண்டாகும். விசாரித்தம் அலம் சாஸ்திரம், சாஸ்திரம் போதுமான அளவு விசாரிக்கப்பட்டு விட்டது. சிரம் உத்ராஹிதம் மிதா, நீண்ட காலம் விவாதிக்கப்பட்டது. சந்தியத்த வாசனாத்து மௌனாத்ருதே, வாசனைகள் விட்ட மௌனத்தை தவிர ந அஸ்தி உத்தமம் பதம், அதை விட உயர்ந்த நிலை இங்கு இல்லவே இல்லை அப்படின்ட்டு அருமையா புரிய வச்சுட்டார் இந்த ஸ்லோகத்துல. அப்ப இப்ப என்ன சொல்லிட்டு இருக்காரு, அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா வராரு. நம்ம நிறைய பேசிட்டோம், நிறைய விஷயங்களை சொல்லிட்டோம், நீண்ட காலமா இதை பற்றி நம்ம விவாதம் பண்ணிட்டோம். இந்த காணப்படும் உலகம் உண்மை அல்ல என்று தெளிவாக அறிந்து மனதில் உள்ள உலக பற்றுதல் நீங்கினால் உயர்ந்த நிர்வாண ஆனந்தம் உண்டாகும். சாஸ்திரத்தை பலமுறை ஆராய்ந்தாலும் வாசனைகளை விட்ட மௌன நிலையை தவிர உயர்ந்த நிலை ஒன்று இல்லவே இல்லை அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சொல்லிட்டார். அப்ப இங்க உண்மையான மௌனம்னா என்ன, மனசு பேசாம இருக்கிறது தான் மௌனம். நீங்க வாய் பேசாம வீட்டுல உட்காந்துக்கிட்டு இருக்கிறதெல்லாம் மௌனம். அப்ப மனசு பேசாம இருக்கணும்னா என்ன பண்ணணும், மனசு ஏதாவது ஒன்றை பற்றணும். அப்ப மனசு எதையதையோ பற்றிட்டு இருக்கோம், அல்லது என்னென்னமோ விவகாரத்தை இழுத்துக்கிட்டு இருக்கோம். ஆனா மனமானது எதையும் பற்றாம இருக்கவும் இருக்காது, இருக்கவும் முடியாது. அப்போ அந்த மனசுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை கொடுக்கணும் இல்லையா, அதுதான் நான் இருக்கிறேன்ங்கிற தன்னிருப்பை காட்டி கொடுக்கணும். அதுதான் நிதித்தியாசனம்னு பேரு. அதாவது நான் மட்டும்தான் இருக்கிறேன், அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிற தன்னிருப்பை தான் உணர்ந்து அந்த சுயஸ்புரணத்துல சதா நம்ம நிக்க பழகிட்டோம் அப்படின்னா, அந்த நிலையில மனமானது தன்னிருப்பை தான் உணர்ந்த பிறகு அது மனமற்ற நிலையாக மாறி அந்த அறிவாக பிரகாசிக்க தொடங்கும். ஆனா அது உடனே நடக்காது, பை பிராக்டிஸ், ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் நடக்கும். ஏன்னா மைண்டு வந்து மைண்டாவே இருந்துட்டு இருந்தா எப்போ அறிவா மாறுறது. அப்ப அந்த மைண்டுக்கு அறிவுங்கிற ஒரு விஷயத்துல நான் இருக்கிறேனுங்கிற தன்னிருப்பை காட்டி கொடுக்கணும். அந்த தன்னிருப்பை எப்படி காட்டி கொடுக்கணும், இங்க நீ ஒண்ணு செய்யல, என்னுடைய அதிஷ்டானத்துல எல்லாம் இருக்குதுங்கிறத புரிய வைக்கணும் மனசுக்கு. ஏன்னா நான் எல்லாம் நான் செய்யறேன் நான் செய்யறேங்கிற ஈகோல தான் நம்ம ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதெல்லாம் நம்ம இந்த பாடத்துல ஏற்கனவே புரிய வச்சுட்டோம். அப்ப இதெல்லாம் நான் செய்யல, எல்லாம் அந்த அறிவின் அதிஷ்டானத்துல நடந்துகிட்டு இருக்கு. இங்க எல்லா திறமைகளும் அந்த அறிவு இருக்கிறதுனால என்னிடத்துல இருந்து வெளிப்படுது. இப்ப நான் ஒரு புக்கை படிக்கிறேன்னாலும் அதுக்கு அந்த அறிவு இருந்தா தான் நான் படிக்க முடியும். நான் ஒரு லாங்குவேஜ் பேசணும் அப்படின்னாலும் அந்த அறிவு இருந்தா தான் நான் பேச முடியும். நான் ஒரு பாட்டு பாடணும் அப்படின்னாலும் அந்த அறிவு இருந்தா தான் நான் பாட முடியும். அப்ப எல்லாத்துக்கும் பின்னாடி அந்த அதிஷ்டானம், அந்த பிரம்மம், அந்த அறிவு இருக்குதுங்கிறத எப்ப மனசு உணருதோ, அப்ப இங்க என்னுடைய டேலண்ட்னு ஒண்ணுமே இல்லை. அப்போ மைண்டுக்கு புரிஞ்சுக்கும், ஓ இது நான் ஒன்று இங்கே என்னுடைய திறமைன்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது, எல்லாம் அதனுடைய திறமையை என் மூலமாக வெளிப்படுத்திக்கிட்டு இருக்குது, நான் ஒரு டம்மி பீஸ் தான் அப்படின்ட்டு மைண்டுக்கு புரிய வந்துடும். அப்படி மைண்டுக்கு புரிய வந்த பிறகு தான் மைண்டு டம்மி ஆகும் உண்மையிலேயே, இல்லைன்னா நீங்கள் மைண்டு என்றைக்கு டம்மி பண்ண முடியும்? அது பாட்டு அது துடிச்சிக்கிட்டு இருக்கும், நான் பண்ணுறேங்கும் அகங்காரத்தில் ஆடும், அப்புறம் உள்ளேயே பேசும், அப்புறம் எல்லா விவகாரம் பண்ணிக்கிட்டே இருக்கும், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதை மூவ் பண்ணுறதுலேருந்து நிறுத்தாது. இப்படி தான் எல்லோரும் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் எல்லோருடைய வாழ்க்கையும் அப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் எத்தனை பேர் இதை நடைமுறைக்கு கொண்டு வராங்க அப்படின்னா, அதை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஆயிரத்தில் ஒருவன், எம்ஜிஆர் படத்தில் மாதிரி பகவத்கீதையிலேயே பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் ஆயிரத்தில் ஒருவன் சொல்கிறார், ஆயிரம் பேரில் ஒருத்தன் தான் இதை அடைகிறான் அப்படின்ட்டு. நான் வந்து ஆயிரம் பேரை விட கோடியில் ஒருத்தன் தான் அடைகிறான்னு இப்போ சொல்கிறேன், ஏன்னா அவர் சொல்லும்போதா கூட ஆயிரம் பேரில் ஒருத்தன் அடைஞ்சிட்டான் போல் இருக்கு. அந்த காலத்தில் ஆயிரம் பேரில் ஒருத்தன் அடையிறதுங்கிறது அந்த காலத்தில் கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கலாம், இந்த காலத்தில் ஆயிரத்தில் ஒருத்தன் கூட அடையிறது இல்லை, கோடியில் ஒருத்தன் தான் அடையிறான். அப்போ அது ரொம்ப டஃப் இந்த காலத்தில். ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் இருக்குல்ல, மாய உலகம் இது, இங்கே வந்து மன மயக்கத்துக்காக குறைச்சல், திருமண பக்கமெல்லாம் மனசுக்கு ஈர்ப்பு பண்ணக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது. அப்போ இருக்கும்போது பெரும்பாலானவங்க அதில் தான் ஓடிக்கிட்டு இருப்பாங்க, இதில் வரவே மாட்டாங்க. இப்படி வந்தவங்களும் திருப்பி அதனால் ஈர்க்கப்பட்டு அங்கேயே போயிடுவாங்க. அப்போ இது மாதிரி தான் எத்தனையோ பேர் வராங்க வராங்க போயிட்டே இருக்காங்க. நானும் 10-12 வருஷம் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், அப்படியே தான் போயிட்டு இருக்கு. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சேஞ்சஸ் மட்டும் நடந்துகிட்டே இருக்கும். புது புது ஆட்கள் வருவாங்க, பழைய ஆளுங்க காணாமல் போயிடுவாங்க, திருப்பி புது ஆளுங்க வருவாங்க, பழைய ஆளுங்க காணாமல் போயிடுவாங்க, இப்படியே போயிட்டு இருக்கும். இதுதான் இன்றைக்கு இல்லை, பல காலங்களாகவே நடந்துகிட்டு இருக்கு, அந்த காலத்துலேருந்து இதான் உண்மை. அதனால் அதை இங்கே சொல்கிறார். அப்போ மனசு மௌனம் தான் இங்கே பிரம்மங்க, வெளிப்படையாக சொல்கிறார். ஏன்னா தட்சிணாமூர்த்தி ஸ்லோகமாக அதானே சொல்லுது, ஆதி குரு தட்சிணாமூர்த்தியே உபதேசமே மௌனம் தானே. அவர் ஏதாவது வாயை திறந்து இப்போ இருங்க அப்படி இருங்க, நீ இப்படி நடைமுறை கொண்டு வந்துருங்க, இப்படி ஓம்காரத்தை சொல்லுங்க அப்படி ஏதாவது வாயை திறந்து சொன்னாரானா ஒன்றுமே சொல்லலை, சும்மா இரு அப்படின்ட்டு மௌனத்தை மட்டும்தான் உபதேசம் பண்ணார். அப்போ அந்த மௌனம் தான் பிரம்மம். அப்போ அந்த நிலையை தான் இங்கே எல்லாரும் புரிய வைக்கிறாங்க. அதுக்கு என்னன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ரொசீஜர் சொல்லித்தராங்க. ஏன்னா மௌனம்ங்கிறது வந்து கை கூடுறதுங்கிறது ஒரு பெரிய கலை, அது எல்லாருக்கும் கை கூடாது. அப்போ நம்மள மாதிரி உலகில் விவகாரங்களில் சிக்கிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் கை கூடுமானா நிச்சயமாக கூடவே கூடாது. அப்போ நமக்கு என்ன வழிங்கன்னு கேட்டால், ஃபஸ்ட்டு சவிகல்ப சமாதி, அப்புறம் நிர்விகல்ப சமாதி, அப்புறம் சகஜ சமாதி, இப்படி தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரணும். அப்போ சவிகல்பம்னா என்ன, நிர்விகல்பம்னா என்ன, சகஜம்னா என்னங்கிறத நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்போ இந்த ஸ்லோகத்துலையும் முன்னாடி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், இதை புரிஞ்சு நடைமுறைக்கு வந்துருங்க. அப்போ இதுவரைக்கும் சாஸ்திரம், விசாரம், தியானம், மன அமைதி இவைகள் அனைத்தும் கூறப்பட்டன. இப்போது இந்த ஸ்லோகம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தா, இவையெல்லாம் இறுதியில் எதற்காக அப்படின்னு கேட்டால், மனதில் உலகம் உண்மை என்ற பற்றை நீக்குவதற்காக, வாசனைகள் முடிவடைய செய்ய வேண்டும் என்பதற்காக, மௌனத்தில் நிலை பெற வேண்டும் என்பதற்காக. திருஷ்யம் நாஸ்தி, உலகம் இல்லை என்றால் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உலகம் கண்முன் தெரியவில்லை என்று தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. ஏன்னா திருஷ்யம்னா பார்த்தல் என்ற அர்த்தம் இல்லையா, சான்ஸ்கிரிட்ல திருஷ்யம்ங்கிற வார்த்தை வந்து காண்பது அப்படிங்கிற அடிப்படையில் எடுத்துக்கிட்டு, திருஷ்யம் நாஸ்தின்னா காண முடியவில்லை என்று சொல்றார் போட்டிருக்குன்ட்டு, என்னங்க கண்ணு முன்னாடி தெரிகிற உலகத்தை போய் காண முடியவில்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க, என்னங்க கதை விட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு அப்படி ஒரு மைண்ட் செட்டுக்கு உடனே போகக்கூடாது. இங்க வந்து மனக்கண்ணால பார்க்கணும், புறக்கண்ணால நீங்க பார்க்குற உலகம் இருக்கும். மனம் என்ன பண்ணுதுன்னா, மனதில் தோன்றுகின்ற மித்தியாவை எப்போ உணருதோ அப்போ அதுக்கு புரிஞ்சிடும், பாரமார்த்தத்தை வந்து எப்போ புரியுதோ அப்போ சத்தியம் வெளிப்படும். ஏன்னா பாரமார்த்தியத்தில் பிரம்மம் தான் சத்தியம், விவகாரத்தில் மனசு தான் சத்தியம். அப்போ இங்கே மனசு வந்து விவகாரத்தில் நம்மளை என்ன பண்ணுது, மயக்கத்தில் வச்சுட்டு இருக்கு, மாயையில் மாட்ட வச்சுட்டு இருக்கு. அப்போ இந்த மயக்கம் தெளிஞ்சாதான் நம்ம பாரமார்த்திய நிலைக்குள்ளே போக முடியும். பாரமார்த்திய நிலைக்குள்ளே போனாதான் நம்மளை யாருங்கிறது புரிய வைக்க முடியுங்கிறத நான் ஏற்கனவே பல வழிகளில் சொல்லி கொடுத்துருக்குறேன். நம்ம பல உபனிஷத்து வகுப்புகள்லையும் அதெல்லாம் பார்த்தோம். யோக சூத்திரம் மற்றும் யோகா பயிற்சி முறைகள்லையும் நான் அதுக்கெல்லாம் டெக்னிக் சொல்லி கொடுத்தேன். அதாவது குண்டல் நீ மேலே ஏற்றுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன், மூலாதாரத்துலேருந்து முக்கி முக்கி நீங்கள் மேலே கொண்டு வந்தெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாதுங்க. நீங்கள் அறிவு தான் விரியணும். அறிவு விரிவதற்கு உங்களுக்கு என்ன வழின்னா, அறிவு பரிமாணத்தில் நீங்கள் ஆறாம் அறிவு பரிமாணத்தில் வந்து இப்போ மனிதன்கிற ஒரு பகுத்தறிவை அடைஞ்சிருக்கீங்க. அதுக்கு ஒரு அருமையான கருவி இந்த மனித உடல் கிடைச்சிருக்கு. இதில் மனசுங்கிற ஒரு தான் எந்த ஜீவராசிகளுக்கும் கிடைக்காம மனிதனிடத்தில் மட்டும் புத்தி சக்தியாக பிரகாசிக்க தயாராக இருக்கு. அப்ப அந்த புத்தி சக்தியை கொண்டு விவேகத்தினால விசாரம் செய்து பார்த்து, நான் யார், இந்த உலகம் எப்படிப்பட்டது, இறைவன் யார் அப்படிங்கிற கேள்விக்கு பதில் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா, சகஸ்ரஹாரம், பிரம்மரந்திரம், பத்தாம் வாசல் அப்படிங்கிற வழியெல்லாம் என்னன்னா, இதை கடந்து போறது. அதாவது இந்த உடல் கடந்து மனம் கடந்த அந்த உயர் பரிமாண அறிவுல நிக்கிறது. அப்ப அந்த நிலைக்கு இங்க உடலே இல்லை இல்லையா, உடம்பே தேவையில்லை. அப்ப இங்க நீங்க என்ன குண்டலினி எது பண்ணாலும் இந்த உடம்பு வச்சுக்கிட்டு தான் பண்ண முடியும். ஆனா சாஸ்திரம் சொல்றது உடல் மனம் கடந்த அந்த உணர்வை பிடிக்க சொல்றது. அப்ப அது வந்து பாரமார்த்திக சத்தியம். பாரமார்த்திக சத்தியம்ங்கிறது பியாண்ட் தி பாடி, பியாண்ட் தி மைண்டுன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். மனசுக்கும் உடம்புக்கும் சம்பந்தமே இருக்காது அது. அப்ப அந்த நிலை வந்து எங்க அப்டேட் ஆகணும், மைண்ட் கான்சியஸ்னஸா மாறினா தான் அப்டேட் ஆகும். அதர்வைஸ் வந்து நாட் பாசிபிள். அது நிறைய பேருக்கு புரியறது இல்லை. அதுக்கான வழி என்ன, மைண்டை அப்லிப்ட் பண்றது தான் வழி. அப்லிப்ட் பண்றதுக்கு நம்ம ஒத்துழைக்கிறோமானா, ஒத்துழைக்கிறது கிடையாது. ஏன்னா நம்ம திருப்பி திருப்பி விவகாரத்துக்குள்ள போய் சிக்கிறோம், திருப்பி திருப்பி நாம ஆசைகள்ல மயங்குறோம், மனமயக்கத்துல மாற்றோம், சின்ன சின்ன அல்ப விஷயங்களை விட முடிய மாட்டேங்குது. அப்புறம் அவன் பண்றான் நானும் பண்றேன்னு பண்றோம், இப்படியே விவகாரத்திலேயே வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். ஏன்னா எவ்வளவோ விஷயங்கள் நம்ம கிளிப்பிள்ளைக்கு சொன்ன மாதிரி மீண்டும் மீண்டும் சொல்லியாச்சு, சொல்லி மாத்திக்கிங்கன்னு சொல்லிட்டோம். அந்த மனப்பக்குவத்தை கொண்டு வரதுக்கு தான் பயிற்சி முறைகளும் தியான முறைகளும் கொண்டு வந்திருக்கிறோம். அது சில பேருக்கு புரியலங்கிறதுக்காக மொழி கூட கொஞ்சம் புரிஞ்சுக்கங்கட்டு சமஸ்கிருத மொழி பாடங்கள் கூட எடுத்து கொடுக்குறோம். எல்லாமே நம்ம நிறைய சப்போர்ட் பண்றோம் உங்களுக்கு. அதாவது உண்மையா அறியக்கூடிய சாதகனுக்கு இதெல்லாம் உண்மையிலேயே பயன் கொடுக்கும். ஏன்னா இதெல்லாம் தெரியாம தேடிக்கிட்டு இருந்த காலத்துல எத்தனையோ பேர் இருந்தாங்க. நான் அப்படிதான் தேடினேன். என்னுடைய வாழ்க்கையிலையும் நான் இதெல்லாம் அடையணுங்கிறதுக்காக பல பக்கங்களை, பல சாமியார்களை, பல குருமார்களை தேடி தேடி ஓடின காலமெல்லாம் உண்டு. அப்படி நான் ஓடின காலத்துல நிறைய பொருளாதார இழப்பு, மனைவி குழந்தைகள் மூலமா எனக்கு மன கஷ்டங்கள், அதாவது உறவுகள்லயும் நிறைய மன சங்கடங்கள் எல்லாம் நான் உண்டாக்கிக்கிட்டேன். ஏன்னா வெளியே தேடி நான் ஓடும்போது குடும்பத்தை கவனிக்காம விட்டுட்டேன் பாத்தீங்களா. அப்ப குடும்பத்துல பொருளாதார சிக்கல் வரும்போது அந்த சுமையை வந்து அவங்க சுமக்கும் போது யார் மேல போடுவாங்கன்னா, வீட்டுல ஆள் சரியில்லை அதனால இவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னு உறவினர்களும் சொல்லுவாங்கல்ல, சமூகமும் சொந்தக்காரங்களும் என்ன சொல்லுவாங்க, வீட்டுல ஆம்பளை சரியா சம்பாதிக்கலன்னா அப்புறம் பெண்களும் குழந்தைகளும் கஷ்டப்படத்தானே செய்வாங்க. அப்படி இருந்தாலும் எப்ப பார்த்தாலும் சாமியார் கோயில் சுத்திக்கிட்டு இருந்தாங்கன்னா வீட்டுல எப்படி சாப்பிடுறது, எப்படி வாழ்றது அப்படிங்கிற மாதிரி திருப்பி போட்டுருவாங்க. அது மாதிரியெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில நிறைய கஷ்டங்கள் தான் அனுபவிச்சேன். ஏன்னா நான் அதை ப்ராக்டிக்கலா நேர்ல பாக்குறதுதான் எனக்கு அப்பெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி. இப்ப மாதிரி எல்லாம் ஆன்லைன் கிடையாது, மீடியா கிடையாது, இது மாதிரி வழிமுறைகள்லாம் அப்ப இல்லை. அப்ப எனக்கு ஏதாவது வழி கிடைக்காதா அப்படின்ட்டு தேடி தேடி ஓடி ஓடி வாழ்க்கையை நிறைய விஷயங்கள் தொலைச்சதுதான் என்னுடைய வாழ்க்கையில் நடந்தது. அது மாதிரி இப்ப நீங்கெல்லாம் அவ்வளவு கஷ்டமே பட வேண்டாம், ஈஸியா உங்களுக்கு அப்படியே வெண்ணெய் எடுத்து கையில கொடுக்குறோம், கைவல்ய நவநீதம்ங்கிற மாதிரி அப்படியே வெண்ணெய் எடுத்து உருக்கி நீங்க நெய்யா பண்ணிட வேண்டியது தானே. வெண்ணெய் எடுக்கிறதுக்கான அத்தனை வேலையும் நாம செஞ்சிட்டோம். ஏற்கனவே நம்ம பாலை வந்து சூடு பண்ணி புற ஊத்தி தயிராக்கி அதை மோரா கடந்து வெண்ணையும் எடுத்து கையில கொடுத்தாச்சு, அவ்வளவுதான். அந்த வெண்ணெய் உருக்குனா நெய்யா மாறப்போகுது, அதையும் உருக்க மாட்டேன்னு சொன்னா நாம என்ன செய்ய முடியும். அந்த மாதிரிதான் நிறைய பேர் என்னங்க வெண்ணையை கொடுத்துட்டீங்க, இது என்னங்க பண்றதுன்னு கேட்கறாங்க அளவுக்கு இருக்குது. அப்ப இதுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது, அப்படிதான் இப்படி எல்லாம் போயிட்டு இருக்கு. அப்ப இதெல்லாம் புரிஞ்சுக்குங்க. ஏன்னா நிறைய ப்ராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் எல்லாம் கடந்து பயணம் பண்றதுங்கிறது ரொம்ப சிரமம். ஆனா இப்பெல்லாம் எவ்வளவோ ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஆன்லைன் வந்ததுனால வாய்ப்புகள் நிறைய திறந்திருக்கு, டோர் வந்து பல பக்கங்கள்ல ஓப்பன் ஆயிருக்கு, சரியா நம்ம பயன்படுத்திக்கிட்டா போதும். ஆனா என்ன, இதெல்லாம் வந்து மனதுக்கான ஒரு புரிதல் அப்டேட் ஆகிறதுக்கு. மனசோ திருஷ்ய மார்ஜனம், இந்த வெளி உலகத்தை அழிப்பதற்காக அல்ல, மனதில் உள்ள பற்றை நீக்குவதற்காக, இதுவே உண்மையான ஆன்மீக வழி அப்படிங்கிறது இந்த ஸ்லோகம் புரிய வைக்குது. ஏன்னா இந்த ஸ்லோகத்துல வந்து தெளிவா புரிஞ்சுக்கணும். நான் ஏற்கனவே திரைப்பட ஓமானம் தான் அடிக்கடி நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் உங்களுக்கு புரியற மாதிரி. அதாவது ஒரு படத்துல வந்து சீன் வருது, அந்த சீன்ல அழுக சீன் வருது, சிரிப்பு சீன் வருது, பயம் வர்ற சீன் வருது. ஆனா அதெல்லாம் படம் தான் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அதனால பாதிப்பு இல்லை. ஆனா அது உண்மைன்னு நினைச்சிட்டீங்கன்னா அந்த பிடிமானத்துக்குள்ள சிக்கி உங்களுக்கும் அந்த பய உணர்வு வரும்போது உங்களுக்கும் பயம் வரும், அந்த துக்க உணர்வு வரும்போது உங்களுக்கு துக்கம் வரும், கவலை வந்தா கவலை வரும். அப்ப இதெல்லாம் வெளி விஷயங்கள்ல இருக்கக்கூடிய விஷயத்த நம்ம மனசு பிடிக்கிறதுனால வரக்கூடிய ப்ராப்ளம். அப்ப இந்த வெளி உலகம் என்பது ஒரு திரைப்படம் போல, இந்த பிரபஞ்சம் என்பது ஒரு தியேட்டர் மாதிரி. இந்த தியேட்டர்ல எத்தனையோ மனிதர்களை வந்து நம்ம பாக்குறோம், பல விதமான கேரக்டர்ஸ், பல விதமான ரோல் பண்றாங்க. அப்ப அவங்கவுங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு நாடகம் நடக்குது, ஒரு திரையரங்குல ஒரு நாடகம் நடக்குது. அந்த நாடகத்துல அவங்க ரோல் அவங்க பண்றாங்க, உங்க ரோலை நீங்க பண்ணுங்க. ஆனா நான் பண்றது ரோலுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு பண்ணீங்கன்னா அந்த ரோல்னால உங்களுக்கு பாதிப்பு இல்லை, அதை உண்மை நினைச்சு பண்ணீங்கன்னா அதனால வரக்கூடிய சுகத்துக்கங்களை நீங்க கஷ்டப்படணும் அப்படிங்கறத நம்ம ஏற்கனவே இந்த மாதிரி ஈஸி டெக்னிக்ல உங்களுக்கு எல்லாம் புரிய வச்சோம். அததான் இங்கேயும் இப்போ சொல்றாரு. அதனால இது பாயிண்ட்டை புரிஞ்சுக்குங்க. அதனால இந்த உதாரணங்கள் வந்து நம்ம லகுவான உதாரணங்களை இன்றைய காலத்துக்கு அந்த மாதிரி எடுத்து சொல்றோம். அப்ப சாஸ்திரம் வந்து நம்முடைய ரியாலிட்டியை இப்படி காட்டி கொடுக்குது. இந்த மாதிரி வழியை நம்ம கண்டுபிடிச்சு வாசனைகள் வந்து நீக்கிக்கணும். நம்முடைய உண்மை நிலை என்ன அப்படின்னா அந்த அறிவு மௌனம்தான். அப்போ மௌனம்னா என்னன்னா அது வெறும் பேசாமல் இருப்பதல்ல, மனம் பேசாமல் இருப்பது, அந்த உள்ளே ஓடுகின்ற உரையாடலை நிறுத்தி விடுவது. இதுக்கு தான் தட்சிணாமூர்த்தியினுடைய மௌனம் வியாக்கியா அப்படின்னு ஒரு உபதேசம் கூறப்பட்டது. ஏன்னா வார்த்தைகளால் முழுமையை சொல்லி புரிய வைக்க முடியாது, அமைதியில் மட்டுமே அந்த முழுமையை நாம் முழுமையாக அனுபவமாக்க முடியும். அப்போ அமைதியில் போனாதான் நீங்கள் முழுமையாக அனுபவமாக்க முடியுமே தவிர நீங்கள் ஆர்ப்பாட்டமாக இருந்து என்றைக்கு முழுமையாக அனுபவமாக்குவீங்க? அதுக்கு சான்ஸே இல்லை அப்படிங்கிறத சாஸ்திரம் தெளிவாக இங்கே சொல்லுது. அப்போ அதை நீங்கள் இங்கே புரிஞ்சுக்கிங்க. அப்போ பகவான் ஆதிசங்கரரும் சாஸ்திரம் வந்து அஞ்ஞானத்தை நீக்கும், ஆனால் வாசனைகள் நீங்காமல் இருந்தால் உங்களுடைய வாழ்க்கை ஞானமாக மாறாது. அதனால் சிரவண மனன நிதித்தியாசனம் இவைகள் அனைத்தும் நடைமுறையில் ஒன்றை ஒன்றாக வர வேண்டும். அப்போ வாசனை சயம்தான் மௌனத்துக்கு காரணமாக அமையும் என்று சொல்லி இந்த ஸ்லோகம் 63வது ஸ்லோகத்தோட நான் இந்த வகுப்பை நிறைவு செய்கிறேன். அடுத்தது 67ம்போது 4 ஸ்லோகம் தான் இருக்குது, முடிச்சு விட்டுடலாம். அடுத்த கிளாஸில் அநேகமாக முடிச்சிடலாம். அப்போ இன்றைக்கு நம்ம 63வது ஸ்லோகத்தோட வகுப்பை நிறைவு செய்கிறேன். நன்றி. ஓம் தத்சத்.